சாந்தி. எல்லாரும் கிசு கிசியா இருக்கிறீங்களா? 24/3/2018 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக யாத்திரையில இருக்கிறீங்க, அதனால நீங்க தேக உணர்வையும் மறக்கணும், பழைய உலகையும் மறக்கணும், அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். இப்ப வீட்டுக்கு போற நேரம், அதனால உங்க புத்தியில ஒரு பாபாவை தவிர யாருமே எதுவுமே இருக்கக்கூடாது. சதா சிவ சிந்தனை, சதா சிவ சிந்தனையிலே இருக்கணும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். ஆனா இந்த ஞானமே அவருக்கு தெரியாது, அவர் எப்படி சிவ சிந்தனையில இருப்பாருன்னு தெரியல. பட் ஆனா நமக்கு இந்த ஞானம் தெரியும், பாபா எப்படி இருக்காருன்னு தெரியும். சதா சிவபாபாவை பற்றிய நினைவுலையும் அவருடைய ஞானத்தை பற்றிய சிந்தனையிலும் மூழ்கி இருக்குமே தவிர, அதுவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஆத்மா சிந்திச்சிட்டு இருக்கிறேன், ஆத்மா சிந்திச்சிட்டு இருக்கேன், ஆத்மா பாபா நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆத்மா ஆத்மா அதுவும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். வெறும் ஆத்மா கூப்பிட்டா போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இங்க தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறதுக்காகவும் இத வாய்வழியா சொல்றதுக்காகவும் ஒரு உடல்ல இருக்கிறேன், அவ்வளவுதான். இத மைண்ட்ல இருக்கணுமே தவிர உடல் நான் கிடையாது, இந்த பழைய உலகத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படி இருக்கும். பிரம்ம பாபா கர்மாதை தடைஞ்சு சூக்ஷ்மவாதனத்துக்கு போயிட்டார், சம்பூர்ணம் ஆயிட்டார். இந்த கலியுகத்துல நடக்கிற எந்த துக்கமும் அவரை தாக்காது. நான் இந்த உடல்ல இருந்தாலும் அதே நிலையில இருக்கிறேன், அப்ப என்ன பண்ணணும், உடல் ஒன்று சுத்தமா மறக்கணும், அப்பதான் அந்த நிலையை அடைய முடியும். அதனால ஆன்மீக யாத்திரை, பரந்தாமத்துக்கு போற யாத்திரையில இருக்கிற இப்ப பண்ற முயற்சி அது ஒரு வினாடியில போயிடுறோம், பட் ஆனா அதுக்கு பண்ற முயற்சி இவ்வளவு நேரம் ஆகுது. சோ அந்த யாத்திரையில இருக்கிறன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த எப்படி சபரிமலைக்கு போறவங்க அதுக்கு முன்னாடி விரதம், போறதுக்கு முன்னாடியே விரதம் இருக்கிறாங்களே, அந்த மாதிரிதான். போறதுக்கு முன்னாடி அந்த நியமங்களை ஃபாலோ பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நியமம் என்ன, உடல் என்ற ஞாபகமே வரக்கூடாது. இந்த பழைய உலகத்துடைய எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. அப்பா வீடு ஆஸ்தி இது மூணுதான் ஞாபகம் இருக்கணும். அப்படி இருந்து அங்க போகணும், அப்படி இருந்தாதான் போக முடியும். கேள்வி, சாட்சியாகி ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே கேட்கணும், சாட்சியாகி கேட்கணும். அது என்ன விஷயம், இவருடைய மனநிலை எப்படி இருக்குது, தந்தைய அடைஞ்சி அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யறாரா இல்லையா அப்படின்னு, தந்தை எப்படி சாட்சியாகி ஒவ்வொரு குழந்தையுடைய மனோநிலைய பாக்குறாரோ அதே மாதிரி நான் கூட என்னையே பார்க்கணும். நான் எந்த அளவுக்கு என்ன சௌபாகியசாலியா புரிஞ்சிருக்கிறேன், எவ்வளவு குஷி என்கிட்ட இருக்குது, தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி ஃபுல்லா அடைஞ்சிருக்கிறனா, வாரிசு குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறனா, யோக பலத்தின் மூலம் பாவங்களை எரிச்சு புண்ணிய ஆத்மா ஆகியிருக்கிறனா அப்படின்னு தன்னையே தான் கேட்கணும். எப்படி கேட்கணும், சாட்சியாகி கேட்கணும். பாபா அப்படிதான் கேக்குற, பாபா பாக்குறாரு இல்லையா குழந்தை மனநிலை எப்படி இருக்கு, என் நினைவுல இருக்குதா இந்த குழந்தை, அனுபவம் செய்யுதா, என்கிட்டயே இருக்குதா, என் கூடவே இருக்கா, இணைஞ்சே இருக்குதா, மேஞ்சிருந்தாதான் அதீந்திரிய சுகம் இருக்கும். பாபாவோட இணைஞ்சலன்னா குப்பையோட இணைஞ்சிருப்போம், அப்ப துக்கம்தான் வரும். இது அவரு செக் பண்ற மாதிரி நீங்க உங்களையே செக் பண்ணுங்க, என் மனோநிலை எப்படி இருக்கு. சௌபாகியசாலியா உணர்றனும் அல்லது ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, பேர் இல்லையே, புகழ் இல்லையே, பொருள் இல்லையே, குழந்தை இல்லையே, அப்பா அம்மா இல்லையே, கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, அந்த மாதிரி இல்ல இல்ல இல்லன்னு திருப்தி இல்லாம இருக்கிறீங்களா, அவ்வளவு எல்லாம் எனக்கு நிரம்பி இருக்குது சௌபாகியசாலி, பாபாவே கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன இருக்கு, பாபா சொல்லல அடுத்த வேலை சாப்பாடு இருக்குதா, அதுக்கு மேல எதுக்கு மற்றதை யோசிச்சு மண்டையை ஓடிச்சுக்கிற, கரெக்டானா எல்லாம் கரெக்டா நடக்கும், அதுதான் இருக்கணும் இல்லையா. இன்னைக்கு ஒரு பிரதர் கால் பண்ணாரு, பஸ்ல கலண்டர் பார்த்துட்டு, பிரதர் எனக்கு நிறைய ப்ராப்ளம். என்ன பிரதர் ப்ராப்ளம் உங்களுக்கு? டெய்லியும் சம்பாதிக்கிறான் சாப்பிடுறான் அப்படியே இருக்குது, எதுவும் சேமிப்பாக்க மாட்டேங்குது, அதுதான் ப்ராப்ளமா? அப்பப்போ வருது அவருக்கு கரெக்டா, இருந்தாலும் மத்தவங்களெல்லாம் பார்த்து அதே மாதிரி நமக்கும் சேர்த்து வைக்கணும், அந்த எண்ணம் தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்பப்ப எல்லாமே இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? இல்ல நாளைக்கு ஏதாவது ஆயிடுமா ஆயிடுமோ நினைக்கிறவங்களுக்கு தான் ஆகும் அந்த கவலையினாலே. அதான் பாபா சொல்ற, எந்த அளவுக்கு சௌபாகியசாலியா என்ன நான் புரிஞ்சிருக்கிறோம், கடவுள் கூட இருக்காரு எனக்கு என்ன வேணும் இல்லையா, அப்படி புரிஞ்சிருக்கிறனா எந்த அளவுக்கு குஷி இருக்குது. எப்படி குழந்தைங்க பாத்தீங்கன்னா குஷியாவே தான் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்குன்னு எந்த தேவையும் இருக்காது. அப்பா அம்மா தான் நீ படி 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 படி, இந்த குழந்தைக்குள்ள போவே போகாது அவங்க சொல்றதுல. ஒரு டைம் போச்சுன்னா அந்த குழந்தை கவலைப்பட ஆரம்பிச்சிடும். சோ அதே மாதிரிதான் பாபா குழந்தை ஆகும்போது எதுவுமே யோசிக்காம குஷி குஷியா இருக்கும், குடும்பத்துல இருந்தாலும் சரி சரண்டர் ஆனாலும் சரி குஷி குஷியா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு டைம் இந்த வீண் எண்ணம் வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இல்லன்ற எண்ணம் வரும்போதுதான் கவலை வருது. சோ பாபா விட்டு போயிடும். சோ அதுக்குதான் குழந்தை பருவத்தை மறக்காதீங்க. அப்பா இருக்காரு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும், குஷியா இருக்கிறன்னா என்ன மாதிரி சௌபாகியசாலி இந்த உலகத்துல யாரும் இல்ல அப்படின்னு இருக்கிறனா அப்படின்னு புரிஞ்சிருக்கிறனா. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? குஷியோ குஷி தான், என்ன மாதிரி குஷியானவன் யாருமே இருக்க மாட்டான். ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு டைட்டானிக் படத்துல ஹீரோ கத்துவாரு, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனா எப்பவும் கேளுங்க, செக் பண்ணுங்க. பாபா இந்த கேள்வி கேட்டு யோகா பண்றது இந்த வாரத்துல அதிகமா சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா. குஷியா இருக்கிறனா குஷியா இருக்கான், குஷியா இல்லன்னா அப்ப என்ன அப்படின்னா, அதான் இந்த புலி உதாரணம் இருக்குல்ல, புலி வந்து ஒரு இடத்த தன்னுடைய டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்காக அப்படி மறைஞ்சிருந்து அப்படியே ஒரே பாய் பாய் பிடிக்கணும். அது பிடிக்கிறதுக்குள்ள இன்னொரு ஏதோ ஒண்ணுக்கு மேல போயிடுச்சுன்னா எதையுமே பிடிக்க முடியாது அதால. அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு காரியம் செய்யணும், பரந்தாமத்துக்கு பண்ணி டக்குன்னு போயிடணும், ஒரு மணி நேரம் அங்கேதான் இருக்கணும் இருக்கணும். ஆனா அது போறதுக்குள்ளேயே டக்குன்னு நடுவுல எண்ணங்கள் வந்துடும். அது அஞ்ஞானத்துல ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கும் அதுதான் தடை, இங்க பாபா குழந்தையான அப்புறம் லட்சியத்தை அடையிறதுக்கும் அதுதான் தடை. சோ அது நடுவுல வர்றதுதான் உங்க குஷியை குறைச்சிடுது. அப்ப புரிஞ்சுக்கணும், நடுவுல ஏதோ ஒரு வீண் எண்ணம் வந்துடுச்சு. என்ன எண்ணம் வந்துச்சு கண்டுபிடிக்கணும். மீண்டும் அந்த மாதிரி எண்ணம் அந்த சிச்சுவேஷன்ல வராம இருக்க நான் என்ன பண்ணணும் செக் பண்ணுங்க. இதுக்குதான் பாபா மெயினா டைம் டேபிள் போட சொல்றது. டைம் டேபிள் கரெக்டா இந்த டைம்குள்ள இதை முடிச்சுட்டு அடுத்தது அடுத்து போகணும் போது நம்ம டைம் இருக்காது மீன் எண்ணத்தை மீன் எண்ணம் வர்றதுக்கு. அதனால செக் பண்ணுங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்பா கொடுக்கற ஆஸ்தி ஃபுல்லா அடைஞ்சிருக்கிறேன்னா, இப்ப சரீரம் விட்டா நான் ஃபுல்லா அடைவேனா, அல்லது வீண் எண்ணத்தினால விகாரத்தினால இழந்திருக்கிறனா, அதையும் கேளுங்க. எத்தனை பாபா குழந்தைய உருவாக்கி இருக்கிற, பிரஜை உருவாக்கி இருக்கிறனா வாரிசு உருவாக்கி இருக்கிறனா? பிரஜைகள் ஞானத்தை சும்மா ஸ்லைட்டா கேட்டாலே வந்துருவாங்க, அது எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம்? வாரிசு, வாரிசுன்னா யாரு? என் குடும்பத்துல பிறக்கிறவங்க, என் ராஜ்யத்துல வர்றவங்க, அதாவது ராஜ்யத்துல நெருக்கத்துல வர்றவங்க. சோ அதாவது எனக்கு சமமா, அது எத்தனை பேர் ஆக்கி இருக்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் பண்ணா குஷி இருக்கும். முழு ஆஸ்தி அடையிறதுன்னா ஃபுல் பாபா நினைவு, ஒரு ஒரு அடியிலும் பாபா அப்படியே வழிபடி நடக்கிறது. அதே மாதிரி யோக பலத்தின் மூலம் பாவத்தை எரிச்சு புண்ணிய ஆத்மா ஆகிட்டனா, அதையும் கேக்கணும். எப்படி தெரியும் பாவத்தை எரிச்சிட்டனா இல்லையா? அழகான ஒரு நபர் போனா கொஞ்சம் கூட மனசு சஞ்சலமாகாம இருந்துச்சுன்னா பாவம் எரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் உங்க முன்னாடி உங்க கூட இது வரைக்கும் பழகின அத்தனை பேரும் முன்னாடி வந்ததும் யார பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே சீரான நிலை மாறாம இருந்தா பாவத்தை எரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லது இவன் இப்படியாச்சு அவன் அப்படியாச்சு ஐயோ இவன் இப்படி பண்ணானே அப்படி பண்ணானே இந்த வெறுப்பு, ஒருத்தரை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், ஒருத்தரை பார்த்தா பயங்கர வெறுப்பு, இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நீங்க பாவத்தை எரிக்கல, அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஆத்மா அந்த உணர்வுல நிலைக்க முடியல இல்லையா? இது எல்லாம் ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய கலியுக உறவு, கலியுக குணாதிசயம் எனக்கு ஞாபகமே இருக்கக்கூடாது. அது உயர்ந்த ஆத்மா, உயர்ந்த ஆத்மா அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். சோ எல்லாரும் உங்களுக்கு புண்ணிய ஆத்மாவா தெரிஞ்சாதான் நீங்க புண்ணிய ஆத்மாவா ஆகியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பாவத்தை எரிச்சுட்டு நான் யோக பலத்தின் மூலம் கேளுங்க, செக் பண்ணுங்க, விஷி குஷியா இருக்கிறேன்னா, சௌபாகியசாலி அதாவது நிரம்பி இருக்கிறேன்னா, குறை ஒன்றும் இல்லை கண்ணானங்களா, அந்த மாதிரி எந்த குறையும் இல்லாம மனசுல எந்த குறையும் இல்லாம இருக்கிறேன்னா, வாரிசு குழந்தைய உருவாக்கிட்டேன்னா புண்ணிய ஆத்மாவாகி இருக்கிறேன்னா, அல்லது இன்னும் பாவ காரியங்கள் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, கேளுங்க. இத நீங்க செக் பண்ணணும் பாபா மாதிரியே பாடல். சோ இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் பாபா கூப்பிட்ட உடனே போக முடியும், வீட்டுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணங்களே உங்களை இங்க பிடிச்சி ஏற்று வச்சிடும். பாடல், இரவு பயணிகளே களைப்படைய வேண்டாம், களைப்படைஞ்சிடாதீங்க இல்லையா, தோ விடிய போகுது, களைப்படைஞ்சிடாதீங்க. நான் பாபா விடியும் விடியும்னா விடியவே மாட்டேங்குது, விடிஞ்சிடும், களைப்படைஞ்சிடாதீங்க, மாய கிட்ட மாட்டிக்காதீங்க. சோர்ந்து தூங்கிட்டீங்கன்னா மாய கிட்ட மாட்டிக்கீங்க. மூன்றாவது கண் திறந்தே இருக்கட்டும், ஆத்ம உணர்வுல நிலைச்சிருங்க. ஓம் சாந்தி. எப்படி ஆத்மா சாந்த சுரூபமா இருக்குதோ அதே மாதிரி பரமபிதா பரமாத்மா கூட சாந்த சுரூபமானவர் இல்லையா. ஆத்மா ஓம் சாந்தி, அமைதியான ஆத்மா இல்லையா, ஆத்மானாலே அமைதி தான். அப்படி அமைதிக்கு பேர் தான் சாந்தி அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அமைதிக்கு பேர் தான் ஆத்மா, ஆத்மாவுக்கு பேர் தான் அமைதி. அதுதான் அமைதி ஸ்வரூபம்ன்றது, ஆத்மானாலே அமைதி. ஒளிப்புள்ளியாவே உங்க அனுபவம் பண்றீங்கன்னா அந்த அமைதி அனுபவம் ஆகும், அனுபவம் ஆனாதான் நீங்க கரெக்டா அனுபவம் பண்ண ஆத்மாவா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். பரமாத்மா கூட அதே மாதிரிதான். ஆனா நம்ம உடல் உணர்வுல வர்றதுனால அத அனுபவம் பண்ண முடியல நிரந்தரமா. ஆனா பாபா உடல் உணர்வுல இல்லாததுனால எப்பவுமே அத அனுபவம் பண்ற, அதனாலதான் அப்படியே மதுபன்ல பாபா வந்த உடனே மனசுல எந்த எண்ணமும் இல்லாம அப்படியே ஆழ்ந்த அமைதியை அனுபவம் பண்ணுது. அவருடைய சக்தி, அமைதி சக்தி. ஓம் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஆத்மான்னு அர்த்தம். நான் ஆத்மானால என்ன அர்த்தம், உடம்பு நான் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா. ஆத்மா அவ்வளவுதான், நான் அது எந்த உடம்புல இருக்குதோ அது நான் கிடையாது. சரீரம் மாயை, சந்நியாசிகள் நான் பிரம்மம்னு சொல்றாங்க, அவங்க பிரம்மத்தை ஈஸ்வரன் நினைக்கிறாங்க. ஈஸ்வரனுடைய படைப்பை மாயைன்னு சொல்லிடுறாங்க. இதத்தான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படிங்கறதுடைய அர்த்தமா கருதுறாங்க. ஓமுக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், அதாவது நானே கடவுள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கடவுளை பிரம்மம் நினைச்சிட்டேன், நானே பிரம்மம், அதுக்குதான் அவங்க உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி கடல்ல ஒரு குமிழி தோன்றி கடல்ல கரைஞ்சிருதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் கடவுள், அதுல ஒவ்வொரு உயிரும் அதுலயே தோன்றி அதுலயே கரைஞ்சிடுது அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துடுறாங்க, தப்பான விளக்கத்தை. ஆனா இது எல்லாமே என்னது, தப்பு. மனிதர்கள் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா மனிதர்கள் சொன்னதை வச்சு அந்த ஆதாரத்துலதான் செய்யறாங்க. அதையே ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்சுக்கிறான் இல்லையா. ஒரு பொய் இன்னொரு பொய் இன்னொரு பொய் இன்னொரு பொய் இன்னொரு பொய், 100 பொய்யில ஒரு பொய் எடுத்துட்டு நான் தெரிஞ்சிட்டேன், நான் அப்படியே ஆராய்ச்சி செஞ்சு அப்படியே கரெக்டானது எடுத்துக்கிட்டேன், அங்க இருக்கிறது ஃபுல்லாவே பொய், அப்புறம் எங்க உண்மை எடுத்துக்கிட்டு. மனிதர்கள் சொன்னதை வச்சுதான் பண்றாங்க, உண்மையே இருக்காது. ஏன்னா சொன்னது எல்லாமே மனிதர்கள். அதே மாதிரி யாராவது வந்து ஏதோ ஒண்ணு புரிஞ்சுகிட்டு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அதன்படியே நடக்கிறாங்க. கிறிஸ்தவ தர்மத்துக்கு ஒரு பழக்கம், இஸ்லாமிய தர்மத்துக்கு ஒரு பழக்கம், புத்த தர்மத்துக்கு, ஜைன தர்மத்துக்கு ஒவ்வொரு பழக்கம் அப்படியே நடக்கிறாங்க. உடனே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினருக்கு பேர் புகழ் கிடைச்சிருக்கு. என்ன பண்றது, நாடகத்துல இதுவும் பதிவாகி இருக்கு. ஏ பயணிகளே, பாபா நம்மள கேக்குறாரு, ஏ பயணிகளே எங்க போறீங்க, எங்க போற பயணிகள் நீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. பரந்தாமத்துக்கு போற பயணிகள் நீங்க, ஆத்மாக்கள் நீங்க போறீங்க. அதனால இது என்னது, ஆன்மீக யாத்திரை. பரந்தாமத்துக்கு போகுது, வீட்டுக்கு போகுது. பரந்தாமன்றது ஆத்மாவுடைய வீடு. ஆனா 5000 வருஷம் ஆச்சு அங்கிருந்து இங்க வந்து மறந்துடுச்சு. அப்ப அழைச்சிட்டு போறதுக்கு வழி சொல்றதுக்கு ஒரு வழிகாட்டி வேணுமே கண்டிப்பா. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் வந்தாருன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஒரு வழிகாட்டி டூரிஸ்ட் கைடு அமைப்பாங்க. முக்கியமான இடத்துக்கெல்லாம் போய் அழைச்சிட்டு போய் காட்டுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நாம இப்ப கண்டிப்பா போயே ஆகணும். அது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வழிகாட்டி அந்த போறதுக்கான வழியை சொல்லி கூடவே அழைச்சிட்டும் போறதுக்காக வழிகாட்டியா பாபா வந்திருக்கிற. டூரிஸ்டுக்கும் வழிகாட்டின்னு சொல்றாங்க கைடு அப்படின்ட்டு. குழந்தைகளே, குழந்தைகளே உங்களை நான் வீட்டுக்கு திரும்ப அழைச்சிட்டு போறதுக்காக இப்ப வந்திருக்கிறேன். முதல் தரமான யாத்திரை இது. எவ்வளவு முதல் தரமான யாத்திரை இது. அரை கல்பமா பக்தர்கள் தலைகீழ நின்னு பக்தி செஞ்சதெல்லாம் இதுக்குதான். வீடு பேரு நிலையாடுறது, அழைச்சிட்டு போக நான் வந்திருக்கிறேன். அதுதான் சொல்றது. இது கரெக்டா சொல்லணும்னா ஜென்ம ஜென்மமா செஞ்ச தவத்துடைய பலன் இது. விபூதி வர வைக்கிறது, லிங்கம் வர வைக்கிறது, நெருப்புல நடக்கிறது, சாப்பிடாமலே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஜென்மத்திலே தவம் செஞ்சு அறிஞ்சலாம். ஆனா கடவுள் வந்து கூட்டுட்டு போறதுக்காக 2500 வருஷம் தவம் கடந்திருக்கும். பக்தர்கள் இன்னும் தவம் கடந்துட்டு இருக்கிறான். அதனால தெரிஞ்சுக்கணும், இது சாதாரண யாத்திரைன்னு குறைச்சு மதிப்பிடாதீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக யாத்திரை, முதல் தரமான யாத்திரை இது. அப்ப சொல்றாரு இது என்ன மாதிரி விஷயம், விட்டா கிடைக்காது இந்த மாதிரி யாத்திரை. அப்ப கைய விட்டுறாதீங்க, வாங்க உங்களுடைய பரந்தாமத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போக வாங்க பாபா அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு இமயமலைக்கு போறது அல்லது மற்ற மலைக்கு போறது, இந்த மாதிரி உலகாயத யாத்திரைகள் நிறைய இருக்குது. அங்க அழைச்சிட்டு போறதுக்கு உலகாய வழிகாட்டிகள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆத்மாவை சரியான இடத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரே வழிகாட்டி, ஆன்மீக வழிகாட்டி நம்ம அப்பா சிவபாபா தான். யாருக்கு வழிகாட்டுறாரு, யாருக்கு வழிகாட்டுறாரு, பிரம்மா குமார் குமாரிகளுக்கு. பிரம்மா வாய் வழியா பிறந்த குழந்தைங்களுக்கு தான் வழிகாட்டுற. இந்த குழந்தைங்களை தான் வேதத்துல பாண்டவ சேனை, சக்தி சேனைன்னு காட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் வழி சொன்னார்னு காட்டிட்டாங்க சண்டை போடுறதுக்கு. ஆனா இங்க யுத்தத்துக்கான எந்த விஷயமும் கிடையாது. பாபா ஒண்ணு உங்களை சண்டை போடுறதுக்கு வில் வித்த வால் வித்த அணுகுண்டு போடுறது இதெல்லாம் ஒண்ணு கத்து கொடுக்கல. ஏ இனிமையான குழந்தைகளே, என்ன கத்து கொடுக்கிறாரு? ஒவ்வொரு முறையிலும் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? இனிமையான குழந்தைகளே. இனிமையாவதுக்கு கத்து கொடுக்கிறாரு. இனிமையான குழந்தைகளே, முதல்ல உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறது என்னோட அப்பான்னு நம்பிக்கை இருக்கணும். அதுலதான் எல்லாமே இருக்குது. பேசிட்டு இருக்கிறது அப்பா கடவுள்னு நம்பிக்கை இருக்கணும். இனிமையான அப்பா, இவரை விட இனிமையானவர் யாரும் இல்ல. உண்மையான அப்பா, இவரை தவிர யாருமே உண்மை பேசுறதும் கிடையாது. அதனால உங்களுடைய புத்தி அப்பா கிட்ட முழுசா போகணும். நம்மள வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக அப்பா வந்திருக்கிறாரு. ரொம்ப ஸ்கூல்ல பயங்கரமான டார்ச்சர் கொடுக்கற ஒரு ஹாஸ்டல்ல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல ஒரு அஞ்சு அஞ்சாவது ஆறாவது அல்லது மூணாவது இல்ல அல்லது இன்னும் கூட கம்மியா, ஏன்னா எல்கேஜி யூகேஜில ஹாஸ்டல்ல சேர்க்கறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து தினம் தினம் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படா லீவ் வரும், எப்படா அப்பா அம்மா வருவாங்க இல்லையா? என்னமோ சொல்லும் போதே அந்த வழியை அனுபவிச்ச மாதிரியே இருக்குது. ஆனா அப்படிலாம் அனுபவிச்சது இல்லை இந்த பிறவில, ஆனா என்னன்னு தெரியல அப்படி இருக்குது. அப்ப எப்படி இருக்கும் அந்த ஏக்கம்? அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்கணும். இது துக்கதாம, இதுல இருந்து எப்படா விடுபடுவான். அந்த இன்னும் கேட்ட துக்கதாமத்தை கூட நீங்க ரொம்ப வர்ணனை பண்ணி, அதாவது என்ன நெகட்டிவா வர்ணனை பண்ணணும். இவ்வளவு துக்கம் இருக்கு, இவ்வளவு மாசமா இருக்கு, ஐயோ இதுல இருந்து நான் போகணும் போகணும், இதுதான் மைண்ட்ல இருக்கணும். ஐயோ மனிதர்களை கெடுக்கிறாங்களே, என் சகோதரர்களை கெடுக்கிறாங்களே, ஆளாளுக்கு ஒரு ஒரு வழியை சொல்லி கெடுக்கிறாங்களே, இவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு போகணுமே, இதுதான் இருக்கணும். அப்பா வந்திருக்கிறாரு, நான் ஏந்திரிச்சிட்டேன், இத்தனை பேருக்கு அப்பா வந்திருக்காருன்னு கூட தெரியலையே அப்படிங்கிற எண்ணம் வரணும். உங்க புத்தி ஃபுல்லா அந்த அப்பா கிட்ட போகணும். எத்தனை பேர் முடியுமோ அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? அப்பா வந்திருக்கிறார், படகு வெட்டி படகு எத்தனை பேர் வேணாலும் ஏறலாம், ஆனா ஏறதான் மாற்றும். திரும்ப அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கார், சுகமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கார் இல்லையா? சுகமே சுகம், அந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கார். அப்படியே சுகமான உலகத்துல இருந்து திடீர்னு துக்கமான உலகத்துல போட்டா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுனால தெரியல. அழுக்கான உலகம், துர்நாற்றம் வீசுற நரகம் இது. துக்கம் தவிர வேற எதுவுமே இங்க இல்ல, அதனாலதான் இது பேரு நரகம். வரணும் இல்ல, அப்பா கூட வரணும் இல்ல, சொர்க்கத்துக்கு போகணும் இல்ல, சொர்க்கலோக பதவி அடைஞ்சாருன்னு செத்தா ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? செத்ததுக்கு அப்புறமாவது அவன் நல்லா இருக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு 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 புத்தம்புது பொருள், ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அந்த சொர்க்கலோக பதவி. ஏதோ ஒரு புது உலகம், ஆனா மனிதர்களுக்கு தெரியல சொல்றாங்க. சொர்க்க பதவி அடைந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா இப்ப இருக்கிறத விட அது ரொம்ப நல்லா இருக்கும்னு மட்டும் தெரியும். அப்படி சொல்றது பழக்க வழக்கம் ஆயிடுச்சு. இன்னொன்னு ஜோதியோட ஜோதியா கலந்துட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஜோதி அந்த ஜோதியோட பரஞ்சோதியோட கலந்துடுச்சு. அங்க பரஞ்சோதி இல்ல, அந்த பரன்ற வேர்டு வந்துடுது அங்கேயே. ஜோதி ஜோதியோட கலந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஜோதி பரமாத்ம ஜோதியோட கலந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் பழக்கம் அப்படி சொல்றதெல்லாம். அதாவது என்ன அர்த்தத்துல சொல்றோம்னா, ஒரு கடவுள் ஆகிட்டாரு, வள்ளலார் கடவுளோடு இரண்டரை கலந்துட்டாரு அப்படி சொல்றாங்க. பாபா சொல்றாரு, பாவம் அவங்களுக்கு தெரியல, இது நாடகம், ஆத்மா அழியாது, அதுல 84 பிறவி நடிப்பு பதிவாகி இருக்குது, எதுவுமே அவங்களுக்கு தெரியல, அது நடிச்சுதான் ஆகணும், இல்ல ஃபுல் நடிப்பு நடிச்சுதான் ஆகணும், இன்னும் 3 பிறவி 4 பிறவி பெண்டிங் இருக்கும்போது எப்படி போய் கலக்கும், கலக்கவும் முடியாது, பாபா கிட்ட போகவும் முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏற்கனவே அது நடிப்பு இருக்குது, இங்க கடன் முடிஞ்சிச்சு, வேற இடத்துல கடன் முடிக்க போயிருக்கு. ஆத்மால எப்படி 84 பிறவி நடிப்பு பதிவாயிருக்கோ அதே மாதிரி பரமாத்மாவுடைய ஆத்மால கூட பதிவாயிருக்கு நடிப்பு, அவருடைய நடிப்பு. இந்த நடிப்பத்தான் நாடகத்தின் விதின்னு சொல்லப்படுது. இல்ல பாபாவுடைய நடிப்பு அவரு தான் நடிப்பார், நம்ம நடிப்பு நம்ம தான் நடிப்போம். ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனிப்பட்டது. ஆனா பரமாத்மாவை விட அதிகமான நடிப்பு ஆத்மாக்களாகிய நமக்கு தான் இருக்குது. ஏன்னா 84 பிறவி நடிக்கிறோம், அவர் ஒரே பிறவி ஆனா பவர்ஃபுல்லா நடிச்சிட்டு போயிடுறாரு. நம்ம 84 பிறவிலையும் சாதிக்க முடியாதத சாதிச்சுட்டு போயிடுறாரு. அதனாலதான் அவர் பரமாத்மா, அவர் தான் இந்த நாடகத்தின் படைப்பாளர், இயக்குனர். தேவதைகளா ஆகக்கூடிய உங்களுக்கு அனைவரையும் விட அதிக நடிப்பு இருக்குது. ஆதியிலிருந்து இறுதி வரை உங்களுடைய நடிப்பு இருக்குது. சத்யுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ தந்தையோடு உங்களுக்கு சாரி தந்தையுடைய நடிப்பே கிடையாது. சத்யுகம் திரேதாயுகத்துல ஏன் கிடையாது அப்படின்னா அங்க பாபா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சமயம் தான் நான் அதிகமான சேவை செய்யறேன். குழந்தைகளாகிய உங்களையும் நான் குஷிப்படுத்த வேண்டியிருக்குது, பக்தர்களையும் குஷிப்படுத்த வேண்டியிருக்கு. இதே நேரத்தில் பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் ஆகிடுச்சு, காட்சி கிடைச்சிருச்சுன்னா உடனே நாங்க ஈஸ்வரனையே அடைஞ்சிட்டோம்னு அவங்க நினைச்சு குஷி அடையறாங்க. அந்த மாதிரி காட்சி பார்த்த பக்தர்களுக்கு பாத்தீங்களா எவ்வளவு புகழ் இருக்குதோ அது பக்த மாலை, இது ருத்ர மாலை. ஞான மாலையில பக்தி கிடையாது. அவங்களும் ஞான கடலிடம் இருந்து ஞானத்தை தாரணை செஞ்சு பக்தர்களையும் விடுவிக்கிறாங்க. அவங்களுடையதுதான் பிறகு ருத்ர மாலையாக உருவாகுது. பாபா சொல்றாரு, பரமாத்மாவை விட அதிக நடிப்பு நாம தான் நடிக்கிறோம், அதாவது ஆத்மாக்கள். ஆனா ஆத்மாக்கள்லயே அதிக நடிப்பு நடிக்கிறது யாரு, தேவாத்மாக்கள். அதுலயே அதிக நடிப்பு நடிக்கிறவங்க சூரிய வம்சத்தர், அதுலயே அதிக நடிக்கிறவங்க 108 பேர் வர்றவங்க, சரி இல்லையா, ஃபர்ஸ்டே வர்றவங்க. அதுலயும் ஃபுல் நடிப்பு நடிக்கிறவங்கன்னா பிரம்ம பாபா தான். இந்த சமயம் தான் பாபா சொல்றாரு, சத்யுக ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடிப்பு நாம தான் நடிக்கிறோம். பாபாவுக்கு சத்யுக திரேதாயுகத்துல எந்த நடிப்புமே கிடையாது, வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி குஷியா இருக்கீங்க, அப்பாவுடைய வேலையை குழந்தைங்களை குஷிப்படுத்துறதுதான், அதனால அவருக்கு எந்த நடிப்பும் அங்க நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலயும் அதிக நடிப்பு நடிக்கிறது வந்து இப்பதான், இதுக்கு முன்னாடி எல்லாம் காட்சி காட்டினது தான் சங்கமயத்துலதான். பக்தர்களையும் ஒரு பக்கம் காட்சி காட்டி மறி வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்கும் ஞானத்தை சொல்லி, சில சமயம் குழந்தைங்களுக்கும் காட்சியும் காட்டுறாரு, சக்திகள் குணங்கள் எல்லாம் கொடுத்து கூடவே இருந்து குஷி படுத்திக்கிட்டே இருக்கிற காட்சி காட்சிட்டாலே குஷி அடைஞ்சாங்க பக்தர்கள். ஆனா நாம குஷி அடைய கூடாது இல்லையா, அது பக்தி மார்க்கத்தின் பழக்கம் ஆயிடும். அதான் அதுலயே அது கிடைச்சா ஓகே, அதுக்காக கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது, மீண்டும் மீண்டும் கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல மூழ்கிடவும் கூடாது. காட்சி காட்சியும் ஈஸ்வரனே அடைஞ்சிட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து நான் பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி அல்லது ஆகி கொஞ்ச நாள்ல நினைக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட பாக்குறோம், அப்ப அவர் சொல்றாரு அவருக்கு அந்த தியானம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அந்த கண்ணு மூடிட்டு அப்படியே எதுவும் நினைக்க, அதாவது சிவனை நினைக்கிறார், சங்கர் தான் சிவன்ட்டு நினைச்சிட்டே இருக்காரு. கண்ணு மூடி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நினைச்சிட்டு கண்ணை திறக்கிறாரு, திறந்தா எதிர உட்கார்ந்து இருக்காராம் சங்கர். அப்ப தூக்கி வாசி போட்டு இருக்க, ஐயோ இப்ப சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கண்ணு திறக்கிறதே கிடையாது ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அப்பதான் அந்த காட்சி காட்டினாலே பயம் வந்து, எப்படி இருக்கும் எதிர ஒருத்தர் பாம்பு போட்டு உட்கார்ந்து நின்றா எப்படி இருக்கும், அதுவும் அஞ்ஞானிகளுக்கு இல்லையா. சரி, அதுலயே குஷி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்ற. இது ருத்ர மாலை, அது பக்த மாலை. காட்சி பாக்குறதுல தீவிரமா இருக்கிறவங்க அதுக்காக தீவிர பக்தி செய்யறவங்க பக்த மாலை. சோ அவங்களுக்கும் வயசு இருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி. அதே மாதிரி இது ருத்ர மாலை, பக்த மாலையில வரவங்களுக்கும் புகழ் பயங்கரமா இருக்கும். ருத்ர மாலையில வரவங்களுக்கு கோயிலே கட்டி கும்பிடுவாங்க. அந்த ருத்ர மாலையில யார் வருவா, யாரு ஞானக்கடல் சிவபாபா கிட்ட இருந்து ஞானத்தை எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்து துக்கத்தில இருந்து விடுவிக்கிறாங்களோ, பக்தர்களை எல்லாம் விடுவிக்கிறாங்களோ, அவங்கதான் ருத்ர மாலையில வரா. ருத்ர மாலை அப்படின்னா ஆக்சுவலா ஒட்டுமொத்த உலகம் ருத்ரமாலை தான், பட் நெருக்கத்துல வர்றது. பரந்தாமத்துல பாபா மேல இருப்பார், மற்ற ஆத்மாக்கள் அப்படியே தேன் கூடு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் இல்லையா. சோ அதுல பாபாவுக்கு நெருக்கத்துல வர்றவங்க, அது ஃபுல்லாவே எல்லா ஆத்மாவும் வரும். நரகத்துல வர ஆத்மா, சொர்க்கத்துல வர ஆத்மா எல்லாம் சேர்ந்து அதுல இருக்கும். எல்லாமே ருத்ரமாலை தான், பட் இருந்தாலும் நெருக்கத்துல வர்றவங்க அவங்கதான் வெற்றிமணி மாலை. யார் அந்த வெற்றிமணி மாலையில வர்றவங்க, இந்த ஞானத்தை நல்லா தாரணை செஞ்சு மத்தவங்களுக்கு புரிய வச்சு தாரணை செய்ய வைக்கிறவங்க, துக்கத்துல இருந்து மத்தவங்களை விடுவிக்கிறவங்க, அவங்களுடைய ருத்ர மாலை. நாம ஆன்மீக யாத்திரையில இருக்கிறோம் இப்பன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இல்லறத்துல இருந்துகிட்டே நினைவை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவர் மிக மிகவும் இனிமையான பொருள். தந்தை படைப்பாளராகவும் இருக்கிறாரு, குழந்தைங்களை படைக்கிறாரு. பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தினரை உருவாக்கி இருக்கிறாரு. நாங்க சிவபாபாவுடைய குழந்தைங்க அப்படின்னு எல்லோரும் சொல்றாங்க. பிறகு மன்மனாபவங்கிற முக்கியமான டைரக்ஷன் பாபா கொடுக்கிறார். உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ராஜயோகத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யார்கிட்ட பேசுறேன் தெரியுதா, நிராகாரமான ஆத்மாக்கள் கிட்ட பேசுறேன். நீங்க உங்களுடைய அங்கங்களை ஆதாரமா எடுக்கிறீங்க, அதே மாதிரி நான் பிரம்மா பாபாவுடைய அங்கங்களை ஆதாரமா எடுத்து பேசுறேன். என்ன பேசுறேன், குழந்தை டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பு, வீட்டுக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணணும், பழைய உலகத்தை மறந்துடுங்க. இவ்வளவு நாள் எப்படி சரீரத்தை விட்டீங்க, கணவனை நினைச்சுக்கிட்டு, மனைவியை நினைச்சுக்கிட்டு, குழந்தைய நினைச்சுக்கிட்டு, பேர குழந்தைய நினைச்சுக்கிட்டு சரீரம் விட்டீங்க, விட்டு அங்கேயே பிறந்தீங்க. இப்ப இங்க பிறக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, எல்லாரும் முடிஞ்சு மேல போகணும். கலியுகத்தை நினைக்காதீங்க, பழைய உலகத்தை மறங்க. பழைய உலகத்துடைய குணாதிசயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுக்கு பேரு தான் சந்நியாசம். அதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது என்னது, நான் ஆத்மா தேகம் இல்லைன்னு நம்பிக்கை வச்சிருக்கணும், பக்கா நம்பிக்கை வச்சிருக்கணும். இந்த தேக உணர்வு ஃபுல்லா மறக்கணும், பழைய உலகத்தை ஃபுல்லா மறக்கணும். இப்ப நான் வீட்டுக்கு போனோம் போனோம், அது அழைச்சிட்டு போறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு, அதுக்காக தான் அவர் வழி கொடுக்கிற ஸ்ரீமத் கொடுக்கிறாரு, அதன்படித்தான் நடப்பேன் இல்லையா. பாபா கூட போனோம்னா பாபா சொன்ன வழிபடி நடக்கணும். தேக சகிதமா தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துடுங்க. ஒரு தந்தைய மட்டும் நினைவு செய்யணும். உழைப்பில்லாம எந்த ராஜ்யமும் கிடைக்காது. அதுவும் உலகத்துக்கே எஜமானர் ஆகணும்னா கொஞ்ச நெஞ்சம் உழைப்பா தேவைப்படும். இப்ப ஃபுல்லா என்ன போய்கிட்டே இருக்கிறோம், ஆன்மீகத்தை பன்னத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் புரிஞ்சுக்கணும். சோ எந்த விதமான அசுத்தமான எண்ணங்கள் கூட வரவிடக்கூடாது, அசுத்தமான காரியங்கள் செய்யக்கூடாது, அசுத்தமா பேசக்கூடாது, அசுத்தமா பார்க்க கூடாது. இல்லறத்துல இருந்தால் நினைவை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க, பாவத்தை எரிச்சுக்கிட்டே இருங்க, தூய்மையின் சக்தியை அதிகப்படுத்துங்க. எப்படி அதிகமாகும், பாபா நினைவு குறைஞ்சது 8 மணி நேரம் நினைக்கணும்னு பாபா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. பாபாவ மாதிரி இனிமையான பொருள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. படைப்ப இல்லையா, மிக இனிமையானவர் அவருதான், படைப்பவரும் அவருதான். குழந்தைங்களை படைக்கிறார், பிரம்மா வாய் வழியா படைக்கிறார். படைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கிற முக்கியமான மகா மந்திரம் என்ன, மன்மனாபக, அதுதான் மகா மந்திரம். சோ இந்த மன்மனாபவ மந்திரத்தை கொடுக்கறதுக்காக, ராஜயோகத்தை கத்து கொடுக்கறதுக்காகவே பாபா வராரு. ஒவ்வொரு கல்பத்துக்கும் கல்பத்திலையும் இறுதியில வந்து சொல்றாரு, நான் யார்கிட்ட பேசுறேன் தெரியுமா, ஹலோ மைக் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி பாபா ஹலோ ஆத்மா டெஸ்டிங் பண்ற. ஆத்மா முடிச்சிட்டு இருக்கிறியா, தூங்கிட்டு இருக்கிறியா, எழுந்திரி. பார்த்தா வேதத்துல கூட சிவன் செத்து போன அசுரர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு மந்திரத்தை சொன்னாரு சுக்கராச்சாரியருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி எழுப்புறாரு எல்லோரையும், எழுந்திரிங்க, நீங்க உடம்பு கிடையாது எழுந்திரிங்க அப்படின்னு. யாரை எழுப்புறாரு, ஆத்மாவை எழுப்புறாரு. வீட்டுக்கு போகணும், உடம்புன்ற போனத்துக்குள்ள தூங்கிட்டு இருக்காத, நீ எழுந்திரு, உடம்ப மற, பழைய உலகத்தையே மற, திரும்பி போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். இதுதான் ஞாபகம் இருக்கணும், நான் ஆத்மா, என் வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமையான வீட்டை விட்டு வந்துட்டேன், சுகமான சொர்க்கத்தை விட்டு வந்துட்டேன், போனும் 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 மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க உடல் எடுத்து காரியங்கள் பண்றீங்க, எனக்கு உடல் கிடையாது, யார் சொல்றா, சிவபாபா சொல்றாரு, எனக்கு உடம்பு கிடையாது, பட் இருந்தாலும் நான் இந்த சங்கமயத்துல ஒரு வினாடி விடாம செயல்படணும், எனக்கு ஒரு உடல் வேணும். அதனால பிரம்மா உடலை எடுத்து நான் சொல்றேன், பழைய உலகத்தை மறந்துடுங்க, வீட்டுக்கு போகணும், அதுக்குதான் வந்திருக்கிற. அவரு உடல் எடுக்கிறதே நீங்க உடலை விடணும்ன்ற ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான். சூப்பர் இல்லையா, ஆனா உடல் எடுக்காம அது கொடுக்க முடியாது, அதனால உடலை எடுக்கிற கடனா. அதனால முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை, நான் ஆத்மா, உடம்பு கிடையாதுன்ற நம்பிக்கை இருக்கணும், நான் ஆத்மா, நான் ஆத்மா. இந்த காமம் கோபம் பற்றி எல்லாமே மீண்டும் மீண்டும் உங்களை உடல் நம்பிக்கைது, அது வரக்கூடாது, அந்த ஞாபகமே வரக்கூடாது. அதுதான் காலி அப்படி வைராக்கியமா தலையை அறுத்துட்டு கையில புடிச்சிட்டு நிக்கிறது, என்னது, தன்னுடைய தேக உணர்வை அறுத்து எறியறாங்க. வெறும் ஆத்மா அதுதான் இருக்கும். எல்லாத்தையும் மறந்துடுங்க, தேகம் உட்பட பழைய உலகத்துல உள்ள அனைத்தையும் மறந்துடுங்க. ஆனா மனம் எல்லாத்தையும் மறந்து இருக்குமா? பரந்தாமத்துலதான் இருக்கும். எதையாவது நினைக்குமே, அப்ப எதை நினைக்கிறது? பாபா சொல்றாரு, ஒரு தந்தைய மட்டும் நினைங்க. இதுதான் நீங்க சொல்றதுதான் நினைக்கணும், நினைக்க கூடாதுன்றத நினைக்கூடாது. எதெல்லாம் நினைக்கூடாது? எதையுமே நினைக்கூடாது. எதை நினைக்கணும்? ஒரு அப்பாவை மட்டும் நினைக்கணும். இதுலதான் உழைப்பு இருக்கு. உழைப்பு இல்லாம எந்த ராஜ்யமும் கிடைக்காது, த்ரேதாயுக ராஜ்யம் கூட கிடைக்காது. ஆனா நமக்கு சத்யுக ராஜ்யம், ஸ்ரீ நாராயணன் பதவி நம்மளுடைய இலக்கு. ஆனா கலியுக ராஜ்யம் கூட உழைப்பு இல்லாம கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ஒரு பதவி கிடைச்சிருமா தானா? அப்ப இது எவ்வளவு பெரிய பதவி? அப்ப எவ்வளவு உழைக்கணும்? கவனம் இருக்கணும். ஆத்மா நான், ஆத்மா நான், உடல் கிடையாது கிடையாது, அந்த கவனம் இருக்கணும். ஆத்மா நான் அமைதியில இருக்கிறேன், அமைதியில இருக்கிறவரு தான் நான் ஆத்மா உணர்வுல இருக்கிறேன். அமைதியை விட்டோம், புத்தி சஞ்சலமாகுது, கோபமாகுது, காமப்படுது, போச்சு, தேக உணர்வுல வந்துருச்சுன்னு அர்த்தம். உலகத்தின் எஜமானராகணும் குழந்தைகளே, உலகத்துக்கே எஜமானராகணும். எவ்வளவு உழைப்பு இருக்கணும்? என்ன ஞானம் எல்லாம் என்கிட்ட இருக்குதோ அத்தனையும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். சுருக்கமாகவும் மன்மனாபவன் புரிய வச்சுட்டேன், விரிவாகவும் புரிய வச்சுக்கிட்டேதான் இருக்கிறேன். டெய்லியும் முரளியில விதையிலிருந்து முழு மரம் வளருது. மரத்தை பத்தி விரிவா சொல்றதுதான் விஸ்தாரம். விதை என்ன? என் ஒருவனை நினைவு செய், நான் அப்பா, அவ்வளவுதான். இதனால அடையப்படுறது ஆஸ்தி, இவ்வளவுதான் சுருக்கம். பட் அது விரிவா சொல்லும் போது எப்படி நினைக்கிறது? என்னெல்லாம் தடை வரும்? சொர்க்கம் எப்படி எல்லாம் இருக்கும்? 84 பிறவி எதன் அடிப்படையில இருக்கும்? சோ இத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க பாருங்க, இதெல்லாம் விஸ்தாரம். ஆனா அந்த பாபா நினைவு, ஆஸ்தி நினைவு, இதுல எல்லாமே வந்துடுது. இந்த பழைய மரத்தையும் மறந்துடுங்கன்றார். இப்படி ஒரு மரம் இருந்ததே உங்க புத்தியில வேண்டாம், நான் கொழுத்த போறேன். எந்த மரத்தை? கலியுகங்கிற பழைய இத்து போன மரத்தை மறந்துடுங்க, சுத்தமாக மறந்துடுங்க. இந்த பழைய மரத்தை என்ன மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த பழைய மரத்துல நீங்க எதை நினைச்சாலும் உங்களுக்கு துக்கமா வரும். சத்யுகத்துல இருந்த சுகத்தை விட அதிக சுகம் வர்றதுக்கான ஒரு வழி நான் சொல்றேன், என்ன நினைச்சுக்கிட்டே இருங்க. சத்யுகத்துல கூட பாபா நினைக்கிறது தெரியாது இல்லையா? என்ன மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க, இந்த பழைய மரத்தை மறந்துடுங்க. பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜ யோகத்தை, இந்த படைப்புடைய ஞானத்தையும் கொடுக்கிறேன். எப்படி இந்த படைப்பை நான் படைக்கிறேன், எப்படி இந்த படைப்பு வளர்ச்சி அடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நாடகத்தை பற்றிய ஞானம். நாடகத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது இல்லையா? ராஜயோகன்றது உடலை மறந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கிறது, முடிஞ்சு போச்சு. ஆனா படைப்பின் ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி பாபா படைக்கிறாரு இல்லையா? இப்ப ஞானம் கொடுத்து படைக்கிறார், எப்படி அது வளர்ச்சி அடையுது? பரந்தாமத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளருது, வருது, எப்படி அவங்க ஸ்தாபனை பண்றாங்க? சோ இந்த இந்த விஸ்தாரம், அதாவது விரிவு, விரிவான விளக்கம், இதுதான் நாடகத்தை புரிஞ்சுக்கிற ஞானம். மனிதர்கள் தான் இத புரிஞ்சிக்க முடியும். மனிதர்களுக்கு தான் கடவுள் கற்பிப்பர் இல்லையா? ஏதோ விலங்குகளுக்கு கிடையாது. சோ நீங்க தான் புரிஞ்சுக்கணும். கடவுள் மனிதர்களுக்கு தான் போதிப்பார். விலங்குகளுக்கு போதிக்க மாட்டார். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா நந்திக்கு போதிச்சாரு. அப்ப நந்தின்றது ஒரு மாடு அது மாதிரி காட்டிடுறாங்கல்ல, அப்படியா நான் போதிப்பேன் விலங்குக்கா? நான் போதிப்பேன் மனிதர்களுக்கு தான் பகவான் கற்பிக்கிறாரு. அந்த ஞானம் தான் கீதை. அதனால அதுதான் மிக முக்கியமானது, அதுக்குதான் புகழும். கீதையில தான் பகவானின் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. பகவானுடைய மகா வாக்கியமும் அதுலதான் இருக்குது கொஞ்சமாச்சும். யாருடைய மகா வாக்கியம்? பகவானுடைய, கடவுளுடைய மகா வாக்கியம், சிவபகவானின் மகா வாக்கியம், வியாச பகவானின் மகா வாக்கியம் எல்லாம் கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. கிருஷ்ண பகவான் கீதை சொன்னாரு, வியாசர் எழுதினாருன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு அது பின்னால் எழுதப்பட்டது. பாபா சொல்லும் போதே எல்லாம் அது எழுதல, எழுதவும் முடியாது. ஏன்னா இப்ப எழுதி வச்சாலும் அது அழிஞ்சிடுமே, விநாசமாகினா. சோ இத்தனை முரளி இருக்குது, பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறோம். சோ இது ஒன்னும் வராது. ஏன்னா சத்யுகத்ரேதாயுகத்துக்கு இதோடைய தேவை இருக்காது, துவாபரயுகத்துல தேவை இருக்கும். ஆனா இது இருக்காது, அழிஞ்சிடும். இப்ப உலக அழிவுல காணாம போயிடும். இப்ப பாபா கொடுக்கற முரளிய மட்டும் எத்தனை வருஷம் கொடுக்கிறார் இல்லையா? 100 வருஷமா. சோ கடந்த 80 வருடமா பாபா கொடுத்த முரளியெல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா 2000-4000 புக்க உருவாக்கலான்ற, அதுக்கு மேலே வரும் இல்லையா? 1 வருஷத்து வாணிய பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா அடைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா டெய்லியும் வருது, டெய்லியும். அந்த கீதையின் புத்தகங்களோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிக்கையில இருக்குது. எந்த கீதை? பக்தி மார்க்கத்துடைய கீதை. மீண்டும் இதே பழைய சாஸ்திரம் தான் வெளிப்படும் அடுத்த துவாபரயுகத்துல. ஆனா எங்க இருந்து அது காப்பி ஆகுது? இப்ப இருக்கிற கீதை அப்படியே காப்பி ஆகுது, வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே மீண்டும் உருவாகும். அப்படின்னா பார்த்து எழுதுறது கிடையாது, அப்படியே அதே தான் வெளிப்படுது, வார்த்தைக்கு வார்த்தை. ஒரு வார்த்தை கூட மாறாது. ஏன்னா பாபாவுமே இப்ப கொடுக்கற ஞானம் இதே தான், முந்தைய கல்பத்திலயும் அதே வார்த்தையே தான் பயன்படுத்துறன்ற. நாடகத்துல அப்படிதான் பதிவாகி இருக்கு. எந்த சமயத்துல இந்த கல்பத்துல அவங்க அந்த சாஸ்திரங்களை எழுதுனாங்களோ அதே நேரத்துல அதை எழுதுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா எக்கார்ட் டோலே சொல்லுவார், வெஸ்டர்ன் பிலாசபர், சாரி வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவலிஸ்ட், ஆன்மீகவாதி. அவர் சொல்லுவார், அவர் தான் பீயிங் இன் தி பிரசன்ட் மூமெண்ட் அப்படின்ற புக் எழுதினார். அவர் சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துக்கு போ அப்படின்னு எனக்கு ஒரு சக்தி சொல்லுது. நான் ஒரு புக்கை எழுதுற மாதிரி எனக்கு தெரியல, ஏற்கனவே உள்ள இருக்கிற புக் அப்படியே தானே வெளியே வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. தி புக் இஸ் வெயிட்டிங் டு பி பார்ன், வெயிட்டிங் டு பி ரிட்டர்ன் அப்படின்ற. ஆனா அவர் சொன்னது அப்படியே நம்ம ஞானம் ஆக்சுவலா இல்லையா, வார்த்தைக்கு வார்த்தை அதே தான் வெளிப்படும். கரெக்டா அந்த சாஸ்திரம் எப்ப எழுதுனாங்களோ அதே டைமுக்கு அவங்களுக்கு உந்துதல் வரையும் எழுதுவாங்க. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்களா, இந்த வீடியோ போடுறதுல இருந்து எல்லாமே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? லக்ஷ்மி நாராயணனாகவும் அவங்களே தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அதே மாதிரிதான், எப்படி வேதங்கள் அந்த டைம்ல கரெக்டா எழுதுறாங்களோ அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணனும் கரெக்டா இந்த ஞானம் எல்லோருக்கும் கிடைச்சாலும் கரெக்டா அந்த ரெண்டு ஆத்மா தான் பயங்கர பவர்ஃபுல்லா வேலை செய்யும், சேவை செய்யும், சுய புருஷார்த்தத்துக்கு உழைக்கும் எல்லாமே. அவங்களுடைய மாளிகை அதே மாளிகை உருவாகும். அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்ல. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே தூணுக்கு பின்னாடி உட்காந்து பேசுறேன் நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தூண், அது மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மாளிகை. 5000 வருஷம் முன்னாடி இது இருக்குதுன்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்குது, சாதாரணமா பாக்குறத விட இல்லையா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தென்னை மரம், அதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே மாளிகை துல்லியமா உருவாகும். லட்சுமி நாராயணனுக்கு இந்த சமயம் இந்த கல்பமரம் மற்றும் நாடகத்துடைய ஞானத்தை பாபா கொடுக்கிறார். கல்பமரத்துடைய ஞானத்தை கொடுக்கிறார். இப்பதான் நீங்க பாபாவை சந்திக்கிறீங்க, ஒவ்வொரு கல்பமும் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. பகவானின் மகா வாக்கியம்னு கூட எழுதப்பட்டிருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். பகவான் புது சிருஷ்டிய படைக்கிறார், கண்டிப்பா அவரு ராஜா ஆக்குவாரு. எந்த ராஜாவாக்குவாரு? கலியுக ராஜாவாக்குவாரா இல்ல துவாபர யுக ராஜாவாக்குவாரா? நம்பர் ஒன் ராஜாவாக்குவாரு. நம்பர் ஒன் ராஜா எங்க இருப்பாங்க? சத்தியுகத்துல இருப்பாங்க. அதுக்குதான் அவர் வந்திருக்காரு, சத்தியுக ராஜா ஆக்குறதுக்காக வந்திருக்கிறார். சோ அது ஆக்க வர ஃபெயில் ஆனா துவாபர யுகத்துல வருவீங்க, மற்றபடி சாரி திரேதா யுகத்துல வருவீங்க, மற்றபடி துவாபர யுகத்தை சார்ந்தவர்கள் ஆக்க அவர் வரல. கல்ப கல்பமா நான் சங்கம் யுகத்துலதான் வர்றேன். வழிகாட்டியோ இறுதி வழி கூடவே இருப்பார், ஆனா அந்த மனித குருக்கள் செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறகு இன்னொருத்தர் அந்த பதவிக்கு வந்துடுவாங்க. நானும் உங்க எல்லோரும் வீட்டுக்கு திரும்ப அழைச்சிட்டு போகணும் இல்ல, நான் உங்களை விட்டுட்டு போறதுக்கு வரல, உங்க கூடவே இருந்து அழைச்சிட்டு போவான். அதான் ஆன்மீக வழிகாட்டி. ஆத்மா எங்க போகணுமோ அது வரைக்கும் அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து பாபாவை நாம சந்திக்கிறோம், அவரும் ஒவ்வொரு கல்பத்திலையும் வர்றார். அந்த மனித குருக்கள் மாதிரி நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன், எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் வரமாட்டாங்க, கூடவே அழைச்சிட்டு போவோம். அழைச்சிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பாபா அவருடைய டைம் வரும்பொழுது வராரு கரெக்டா. இந்த மாதிரி விஷயத்த யாருமே புரிய வைக்க முடியாது. கீதையில கூட மன்மனாபவ அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பத்திலும் இருக்கு, கடைசியிலும் இருக்கு. என்ன நினைவு செய்யுங்க, உங்களை நான் உலகத்தின் எஜமானராக லட்சுமி நாராயணனாக ஆக்குறேன், அவங்கள மாதிரி ஆக்குறேன், என்ன நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். அதே சூரிய வம்சத்திலும் சந்திர வம்சத்திலும் நீங்க பிறவி எடுப்பீங்க. இப்ப கலியுகத்துல இருக்கிறீங்க, கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு நான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். சோ இதுதான் யாத்திரை. சோ இது ஆக்சுவலா வந்து டைம் டிராவல் வாங்க இல்லையா, உண்மையில இதுதான் இந்த டைம் டிராவல். கடந்த காலத்துக்கு போனா எங்க போவீங்கன்னு கேப்பாங்களே. ஆக்சுவலா நம்ம எங்க போறோம், சத்தியுகத்துக்கு போறோம், அங்கதான் அழைச்சிட்டு போறார். சோ காலத்தினால் கடந்து போறோம், எங்க போனோம், சத்தியுகத்துக்கு போய் நிக்கணும். திரேதாயுகத்திலேயே நின்றக்கூடாது, துவாபரகத்திலே நின்றக்கூடாது. சோ எந்த அளவுக்கு பாபா நினைவு செஞ்சுட்டே இருக்கணும், நேரம் அங்க போய் நாராயணன் பதவி அடையிற அளவுக்கு தகுதியாக அளவுக்கு நினைவு செஞ்சிட்டே இருக்கணும். அதுதான் கீதையுடைய சாரம், என்ன நினைவு செய்யுங்க. அதான் ஆரம்பத்திலும் கடைசியிலும் மன்மனபவன்ற வார்த்தை இருக்குமா, நான் கல்ப கல்பமா வந்து இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறேன், இந்த சமயத்துலதான் நான் எல்லா கல்பத்திலயும் வருவேன். அவர் இஷ்டத்துக்கு வர மாட்டாரு இல்லையா, சங்கமத்துலதான் வராது எல்லா கல்பத்திலயும். ஏன் இந்த டைம்லதான் வராரு, ஏன்னா நாடகத்துல நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன், வசப்பட்டு இருக்கிறேன். அதனால அவருடைய பார்ட் எப்ப வருதோ அப்பதான் அவர் வருவார். இவருடைய மனோநிலை எப்படி இருக்குது, எல்லையற்ற தந்தைய தெரிஞ்சிருக்கிறாரா, அதீந்திரிய சுகத்தை அடைஞ்சிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நான் சாட்சியா இருந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலையையும் பாக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நான் எந்த அளவுக்கு என்ன, கடவுளே கிடைச்சிட்டாரு எனக்கு வேற என்ன வேணும், அவன மாதிரி சௌபாகியசாலி யாருமே இல்ல அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்களா, எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க. அது புரிஞ்சிருந்தா அந்த நடத்தையில அந்த ஆனந்தம் தெரியும். செக் பண்ணுங்க. அப்பான்னு சொல்றீங்க பாபாவ, அப்ப குழந்தைன்ற முறையில அவர்கிட்ட அப்பா கிட்ட இருந்து முழு ஆசி நீங்க அடைஞ்சிட்டீங்களா, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு உங்க மனசு தொட்டு கேளுங்க. என்னுடைய அப்பா எனக்கு முழு சொத்தை கொடுத்தாருன்றதுதான் என்னுடைய அப்பாவுக்கே பெருமை இல்லையா. என்னோட அப்பா கொஞ்சம் தான் கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு நிந்தனை. அதனாலதான் பாபா சொல்ற முழு ஆஸ்தி அடைங்க, நல்ல குழந்தைனா முழு ஆஸ்திய அடைஞ்சு காட்டணும்ன்ற, முழு ஆஸ்தி அடைங்க. உங்க மனசை கேளுங்க, சௌபாகியசாலியா ஃபீல் பண்றீங்களா, அல்லது இன்னும் உலகில் விஷயத்துல தேடி இதை அடையணும் அடையணும்னு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்களா. பாபா ஒன்னும் எல்லாரையும் லட்சுமி நாராயணன் ஆக்கிட மாட்டார். அவரு வந்துட்டார்ல, எல்லாரையும் மாத்திடுங்க, பாபா சொல்றாரு ஆக்க மாட்டேன். ஏன் ஆக்க மாட்டாரு, ஏன்னா இது படிப்பு குழந்தை, இது படிப்பு. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்யறியோ அதை பொறுத்துதான் பலன். பாபா வந்து அவர்கிட்ட இருக்கிற முழு ஞானத்தையும் கொடுக்கிறார். சோ அதை படிச்சு தாரணை செஞ்சு உயர்ந்த பதவி அடையிறதும் உங்களுடைய உழைப்பு திறமை. எப்படி ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு லட்சியம் இருக்குல்ல, சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த மாதிரி லட்சியம் வைக்கிறீங்களே, அதே மாதிரி இங்கேயும் லட்சியம் வைங்க. பாபாவுடைய ஞானத்தையும் அந்த அளவுக்கு தாரணை செஞ்சு பலரை எனக்கு சமமா மாத்துவேன், ஸ்ரீ நாராயணன் பதவியை நான் அட்டைஞ்சே தீருவேன் அப்படின்னு லட்சியம் வைங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாபா ராஜயோகத்தை கத்து கொடுத்தாரோ அதே மாதிரி இப்ப கத்து கொடுத்துட்டு இருக்கிறார். நான் உங்களை அழுக்கான மனிதன்ல இருந்து தூய்மையான தேவதையாக்குறேன். அழுக்கானனா பத்தி ஹிந்தியில, தூய்மைனா பாவன், பாவனமாக்குறது. சோ உங்களை பதீத்த மனிதர்ல இருந்து பாவனமான தேவதையாக்குற, அதுக்குதான் ராஜயோகம் கத்து கொடுக்கற. பகவான் கற்பிக்கிறார்னா கண்டிப்பா தனக்கு சமமான பகவான் பகவதியா நம்மள ஆக்குவாரு தானே இல்லையா. கடவுளா யாரும் ஆக முடியாது, பட் அவருக்கு சமமான நிலை அதுதான் பகவான் பகவதி. எப்படி ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை உருவாக்குறாரு ப்ரொஃபஸர் ஆயி சொல்லிக் கொடுத்து, ஒரு வக்கீலும் அதே மாதிரி தன்னுடைய ஜூனியரை வக்கீலா ஆக்குறாரு. அதே மாதிரிதான் பாபா பகவான் பகவதிய உருவாக்குறார். பக்தி மார்க்கத்துல அவங்க பகவான் பகவதின்னு தான் சொல்றாங்க, இருந்தாலும் அவங்க தேவதைகள், தேவி தேவதைகள், கடவுள் கிடையாது. கடவுளோட குழந்தைதான், ஆனா கடவுள் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்லப்படுது. எல்லாருமே பாத்தீங்கன்னா இறைவனுடைய குழந்தைகள், லட்சுமி நாராயணன், பிள்ளையார், முருகன், எல்லாமே அவருடைய குழந்தைங்க. அதனால பகவான் பகவதி கிடையாது, தேவதா தர்மம். எப்படி பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். லட்சியமும் உங்க புத்தியில இருக்கு. புத்தியில இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். சக்கரம் தான் லட்சியம் இல்லையா? அது சுத்திக்கிட்டே இருக்கணும். நான் நாராயணன் ஆகணும், நாராயணன் ஆகணும், நாராயணன் மாதிரி நடத்த இருக்கணும், நாராயணன் மாதிரி இருக்கணும்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா இருக்கணும், ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கணும். தூய்மை ஆகல அப்படின்னா தூய்மையான உலகத்துக்கு எஜமானரா எப்படி ஆக முடியும்? தூய்மையானதும் தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆக முடியும். இந்த நாடகத்தின் ரகசியத்தை பாபாவை தவிர வேற யாரும் புரிய வைக்கவும் முடியாது, உங்களை தவிர வேற யாரும் புரிஞ்சிக்கவும் முடியாது இல்லையா? இதுதான் ரகசியம். அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போனது என்னது? தூய்மை. மலை மேல இருக்கிற ஐயப்பனை பாக்குறதுக்கே தற்காலிகமா தூய்மையா இருந்ததான் போறாங்கன்னா, அந்த மலை மேல இருக்கிற ஐயப்பனாகவே நீங்க மாறணும்னா தூய்மை ஆகணும் அப்படிங்கிற ரகசியம் வேற யாருக்கும் புரியல. பாபா தான் நம்ம பிரம்மகுமாரி சென்டர்ல இருக்கிற எல்லா 7 நாள் கோர்ஸ் படத்தையும் உருவாக்குனது. ஆனா பாபா ஒன்னும் ஆர்டிஸ்ட் கிடையாது. இருந்தாலும் அவரை தவிர வேற யாருமே இந்த படத்தை உருவாக்க வைக்கவும் முடியாது. இது உண்மையில வரைஞ்ச படம், போய் நேரடியா லட்சுமி நாராயணன் நிக்க வச்சு போட்டோ எடுத்த படம் கிடையாது. சோ பாபா தான் அதை உருவாக்கியிருக்காரு. இது மரம், இதை மேல இருக்குது கல்ப விருட்சத்தின் கீழே ஜெகதம்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அனைவருடைய சுகத்தின் விருப்பத்தை பூர்த்தி செய்யறாரு. சத்தியுகத்துல துக்கத்தின் பேரே இருக்காது. நாம புது உலகின் எஜமானர்களாகிட்டு இருக்கிறோம்னு நீங்க சொல்லுவீங்க. பாபா தான் இந்த படத்தை, அந்த ஞானத்தை அப்படியே படமாக்கி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு காட்சி கொடுத்து கொடுத்து, அப்புறம் புரிய விளக்கம் கொடுத்து கொடுத்து உருவாக்கி இருக்கிறார். அதே மாதிரி தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் மேல விதையா இருக்கிறவர் சிவபாபா, அவர் மேல இருக்கிறார். அதையே கல்ப விருட்சமா கீழே காட்டும் பொழுது அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஜெகதம்பா தவம் பண்றான். அந்த கல்ப விருட்ச மரம் வேதத்துல என்ன போட்டிருக்கா, அது எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மரம்னு இருக்கும். அது உண்மையில என்னது? அந்த மரத்தை பற்றிய ஞானம், அந்த ஞானத்தின் சொரூபமா, அந்த ஞான சக்கரத்தை சுத்த சுத்த உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறுதுன்னு அர்த்தம். அதான் பாபா சொல்றாரு, மம்மா வந்து எல்லாருடைய, மாமாவும் சரி பாபாவும் சரி, எல்லாருடைய மனோ விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறாங்க, நிறைவேற்றுறாங்க. எப்படி இந்த ஞானத்தை கொடுக்கறதன் மூலமாக. சத்தியுகத்துல துக்கத்தின் பேரே இருக்காது, அதுதானே எல்லாருக்கும் தேவை. துக்கமே இருக்க கூடாது, அதுதான் தேவை. இங்க மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்கூல்ல சேர்ந்துட்டா பக்காவாயிடலாம், வருஷம் கெடுத்துட்டா பக்காவாயிடலாம், கல்யாணம் பண்ணிட்டா பக்காவிடலாம், வேலை கட்டா பக்காவிடலாம், ஆனா என்ன ஆனாலும் மனிதனுக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே ராவணன் கிரிச்ச துக்கத்தை கொடுக்கறதுக்கான வலதான் அப்படின்னு மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா பாபா சொல்றாரு, அப்ப எல்லா மனுஷனுக்குமே ஒரு ஆசை, துக்கமே இல்லாத ஒரு உலகம். என்ன குடும்பம் பிறந்ததுல இருந்து கடன், நான் உடம்பு பிறந்ததுல இருந்து வியாதி, இப்படி எல்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ வியாதியே இல்லைன்னா எப்படி இருக்கும், ஏழ்மையே இல்லைன்னா எப்படி இருக்கும், துக்கமே இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் மனிதனுடைய ஆசை. சோ இந்த அனைத்து ஆசைகளும் இப்ப நிறைவேற போகுது. துக்கத்துடைய பேரு அடையாளமே இல்லாத சத்தியுகத்துக்கு அழைச்சிட்டு போற, அதுக்கு போறதுக்கு தகுதி உடையவர்களாக பாபா நம்மள மாத்திர. புது உலகத்தின் எஜமானரா ஆகிட்டு இருக்கிறோம்னு நீங்க சொல்லுவீங்க, மனுஷன்ல இருந்து தேவதைய ஆக்குனார்னு சீக்கியர்கள் கூட அந்த இறைவனுடைய மகிமை பாடுறாங்க. தேவதைகள் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க, இப்ப மற்ற தர்மங்களுக்கு மாறி போயிட்டாங்க. பிறகு அதுல இருந்து விடுபட்டு வருவாங்க. நாம கூட இதுக்கு முன்னாடி இந்து தர்மம் எழுதணும், இப்ப பிராமண தர்மத்தினர்னு நாம சொல்றோம். நாம பிராமண தர்மம் எழுதுறோம், ஆனா இருந்தாலும் அவங்க நம்மள இந்துன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பிராமண தர்மம்ன்ற வரிசையே கிடையாது. நாம தேவி தேவதைன்னு சொன்னா கூட அதை மாத்தி இந்துன்னு எழுதிக்கிறாங்க, எழுதிடுவாங்க. ஏன்னா பிராமணன்னோ தேவி தேவதைன்னோ ஒரு தர்மத்தின் பேரே மறைஞ்சு போச்சு, அப்படி ஒரு தர்மம் இருந்ததே மறைஞ்சு போச்சு. நாம தேவி தேவதைய ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். அங்க ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே இந்த லட்சுமி நாராயணன் மாதிரி அழகான ஆடை அணிஞ்சிருப்பாங்க. உயர்தரமான ஆடைகள் இருக்கும் அவங்களுக்கு. பீதாம்பரம், இது சத்தியுக சூரிய வம்சத்தினரின் ஆடை. த்ரேதா யுகத்துல ராமராஜ்யத்துல வேறு ஆடை இருக்கும், பழக்க வழக்கம் வேறுபடுகிறது. கிருஷ்ணரை எப்பவுமே பீதாம்பதாரி, பீதாம்பரதாரி அப்படின்னு சொல்றாங்க. மனுஷன்ல இருந்து தேவதையாகவும் உலகத்தின் எஜமானர்களாகவும் நம்மள மாத்துறது ஒரு சிவபாபாவுடைய வேலை, அவரால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவருக்கு தான் அந்த மகிமை. அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க, சத்தியுக தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க இப்ப நிறைய பேர் மற்ற மதங்களுக்கு மாறி போயிட்டாங்க. மற்ற மதங்கள் பாபா இந்து மதத்தையும் சேர்த்துதான் சொல்ற, ஏன்னா இந்து மதமும் நம்ம மதம் கிடையாது. நம்மளுடைய தர்மம் வந்து தேவதா தர்மம் தான். இதுக்கு முன்னாடி நாம கூட நம்மள இந்து தர்மம் தான் எழுதுவோம், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம். ஆனா நாம இப்ப சொல்ற நீங்க என்ன தர்மத்தை சார்ந்தவங்க, பிராமண தர்மத்தினர், அவங்க பாக்குறாங்க ஐயோ அது ஜாதியா, நான் கேட்டது மதம் யா அப்படின்னு இந்துன்னு போட்டு போயிடுறாங்க. சோ பிராமணன்னு ஒரு தர்மம் இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி நாங்க தேவதை ஆகிட்டு இருக்கிறோம் சொன்னாலும் இந்து தான் போட்டிருக்கோம், ஏன்னா தேவதை தர்மம்னு ஒண்ணு இருக்கிறது, பிராம தர்மம்னு ஒரு ஒரு தர்மம் இருந்துச்சுன்ற பேரே மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப தேவி தேவதை ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த சத்தியுகத்துல எப்படி இருப்போம்? ராஜா ராணி மாதிரி எல்லோருக்குமே பட்டு பீதாம்பரம் இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஆடையங்க. ஆனா ராமராஜ்யத்துல ஆடை மாற்றம் பெறும். ஏன்னா ஒரு யுகமே மாறுதில்ல. இப்ப ஒவ்வொரு யுகமும் கீழானதை நோக்கிதான் அழிச்சிட்டு போகுது. அப்ப டிரெஸ் மட்டும் இல்ல, பழக்க வழக்கமும் மாறுது ஒவ்வொரு யுகத்திலும். கிருஷ்ணரை தான் எப்பவுமே பீதாம்பரதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்குள்ள எப்பவுமே பாபா நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்கிறான்ற நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். மற்றபடி இந்த மரண லோகமா அழியணும். எப்ப நீங்க நிரந்தரமா தந்தைய நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்பதான் சம்பூர்ண நிர்விகாரி ஆகிடுவீங்க. அப்படி ஆனாதான் இந்த நரகமும் அழிக்கப்படும், நிர்விகார உலகம் உருவாகும். எந்த அளவுக்கு பாபா, அதாவது சம்பூர்ண நிர்விகாரி ஆகிற அளவுக்கு பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா அந்த யோக பலத்தின் மூலம், அந்த நினைவின் மூலம் பாவம் அழிஞ்சிடும், புண்ணிய ஆத்மா ஆகிடுவீங்க. நீங்க பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகுறீங்க, புண்ணியம் செய்றீங்க. பிறகு நினைவின் மூலம் ஆத்மா தூய்மை ஆகிட்டே போகுது. யாருக்கும் இத புரிய வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. பகவானோட சரி உபாபசார், மரணலோகம் அழியதான் போகுது குழந்தை, நீ சொர்க்கத்தின் அதிபதி ஆகணும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது என்னது? என்ன நினைச்சுக்கிட்டே இரு. என்ன நினைக்க நினைக்க நீ ஆஸ்திய அடைவ, உன்னுடைய பாவம் எரியும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருக்கிறது தான் பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகுறது. எந்த அளவுக்கு அர்ப்பணம் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மா ஆகிடுவீங்க. அவர நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும், புண்ணிய ஆத்மாவா ஆகிடும். சோ இத புரிவிக்கிறது ரொம்ப ஈஸி. யார்கிட்டயாவது கேளுங்க, பகவானின் மகா வாக்கியம் எதுலயாவது எழுதி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கீதையிலதான் அப்படி இருக்கும். பகவான் சொல்கிறார், பகவான் சொல்கிறார் அப்படின்ட்டு இருக்கும். எந்த பகவான் அந்த கீதைய சொன்னாரோ அதே பகவான் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர், அந்த தந்தை, இறை தந்தை. அதனால இல்லையா, ஹெவன்லி காட் ஃபாதர் கிறிஸ்தவர் சொல்லுவாங்க. அதனால நீங்க அப்பாவையும் ஆஸ்தியும் நினைச்சுக்கிட்டே இருங்க. மகாராஜாவாக விரும்புறீங்களா? ஆசையா? நாராயணன் ஆகணும்னு ஆசையா? சரி, எத்தனை பிரஜையை உருவாக்கி இருக்கிற குழந்தை? மகாராஜானா என்ன அர்த்தம்? பல ராஜாக்களுக்கெல்லாம் மேல இருக்கணும். அப்ப பல ராஜாக்களை உருவாக்கி இருக்கணும், பல பிரஜைகளை உருவாக்கி இருக்கணும். எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் சொல்றாங்க அவங்க பார்வை பட்ட உடனே இந்த ஞானம் எனக்குள்ள பாஞ்சிருச்சு பாபா அப்படின்னு பேசுறாங்க. பிரஜைகளை உருவாக்குறதுக்கும் வாரிசு குழந்தைங்களை உருவாக்குறதுக்கும் அதிக முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. பிரஜைகளை உருவாக்குறது ரொம்ப ஈஸி, ஆனா சிம்மாசனத்துல யார் உட்கார முடியும்? அதாவது சிம்மாசனத்துல உட்கார்ற மாதிரி வாரிசு குழந்தைய உருவாக்கணும்னா அதுக்கு உழைக்கணும், நீங்க கடுமையா உழைக்கணும், உழைச்சுதான் உருவாக்க முடியும். மற்றபடி பிரஜைகளை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஞானத்தை நோட்டீஸ் கொடுத்தா அதுல ஒரு ரெண்டு லைன் புரிஞ்சுக்கிட்டாலே ஆயிடுவாங்க, புரிஞ்சுக்கிட்டாப்பா நினைச்சாலே ஆயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு சமமா ஆக்கணும் பாருங்க, அதுக்குதான் உழைப்பு இருக்கு. அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. மாயை வென்றவராகணும், உலகையே வென்றவராகணும். உலகத்தை வெல்றதுக்கு ஈஸியான வழின்னா மாயை வெல்றது, அதுதான் விதி. மாயிக்கிட்ட தோல்வியே தோல்வி அடையிறீங்க, தந்தை கிட்ட இருந்து சக்திய பெறணும். அப்பா கிட்ட இருந்து சக்திய அடையறதுக்கு அப்பாவை நிரந்தரமா நினைக்கணும் பாருங்க, இந்த உழைப்பு நீங்க பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாயக்கிட்ட தோத்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலயாவது குழப்பம் வரா மாதிரி இருந்தா உடனே பாபா கிட்ட கேட்டுட்டே இருங்க, பாபா என்ன பாபா தப்பு, ஒண்ணும் இல்ல அந்த குஷி குறையுதா, அதை கேட்டுக்கிட்டே குஷி குறைஞ்சாலே பாபா நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், நான் என்ன பாபா பண்ண என்ன பண்ணா குஷி இருக்கும் பாபா, கேட்டுக்கிட்டே இருங்க. கடவுளே இங்க கத்து கொடுக்கிறாருன்னா இதுல எந்த சந்தேகமும் வரக்கூடாது இல்லையா. நிறைய விதமான எண்ணங்களின் புயல் வரும், புத்தியின் தொடர்பை துண்டிக்கிறதுக்காக முயற்சி செய்யும் புயல் அடிக்கும் மாயை நல்லாவே துன்பப்படுத்தும். இவங்க மூளை கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த நோய் ஒரு பொழுதும் வந்ததே இல்லையோ அதுவும் இப்ப வரும், அதிகமா தடை வரும். இதையெல்லாம் பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது, பலகீனமானவர் ஆயிடக்கூடாது, புரிஞ்சுக்கணும் இது வரதான் செய்யும் அப்படின்ட்டு. ஏன்னா கர்ம கணக்கு முடியும், பாபா குழந்தை ஆனவனே ஸ்பீடா முடியும் இல்லையா. அதனாலதான் நீங்க அமிர்த வேலை ஏந்திரி பயங்கர பவர்ஃபுல்லா வரும். அதனால எதுலயுமே ஒரு குழப்பம் இல்லையா, குழப்பம் அந்த என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குதுனால குழப்பம் வந்துருச்சு, மாயோடைய புயல் வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ பாபா கிட்ட வழி கேளுங்க, பாபா நான் கரெக்டா போறேனா என்ன பண்ணணும் பாபா அப்படின்னு வழி கேட்டு கேட்டு நடங்க. கடவுள் கத்து கொடுக்கிறாரு, இதுல சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்க கூடாது. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எப்படி பாபா சொல்ற மாதிரி வாழறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னாலே அது சந்தேகம். எந்த சந்தேகமும் இங்க வரக்கூடாது, கடவுள் சொல்றாரு அவ்வளவுதான். அப்ப இந்த சந்தேக புத்தி அதுதான், இந்த சந்தேகத்தை எழுப்பக்கூடிய எண்ணங்களின் மூலமா தான் நிறைய புயல் வரும். இப்ப சந்தேகம் வந்தோடனே என்ன ஆகும், பாபாவுடைய புத்தி பாபாவோட இணைஞ்ச புத்தி துண்டிக்கப்பட்டுடும். புத்தியின் தொடர்பு பாபா கிட்ட இருந்து துண்டிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் இந்த எண்ணம்னு புரிஞ்சுக்கணும். அதை பத்தியும் நான் கவலைப்படல, பாபாவே எனக்கு கட்டிட்டாரு, பாபாவே அடைஞ்சா உலகத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். சோ மாயின் புயல் வரும், மாயின் நல்லா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு மூளையே கெட்டுச்சு, இந்த மாதிரி நோய் எல்லாம் இவங்களுக்கு வந்ததே இல்லையே இப்ப வந்துருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரம்மகுமாரி சென்டருக்கு போனதுனாலதான்ப்பா ஆகுது அப்படின்வாங்க. புரிஞ்சுக்கணும், இந்த முரளியை படிச்சு படிச்சுதான் வேணா போச்சு, அந்த முரளி எல்லாம் கீச்சு போடு அப்படின்னு சொல்ற கணவன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நேரம் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொந்தக்காரன் சொல்லுவாங்க, பாருப்பா நீ எல்லாரும் மாதிரியும் இருக்கும்போது உனக்கு நல்லா தானே இருந்துச்சு, பாரு நீ ஏன் இப்படி இருக்கிற, இதுல ரொம்ப நீ ஆழமா போயிட்டேன்னு வாங்க. புரிஞ்சுக்கணும், இது புயல், துக்கம் கொடுக்க ட்ரை பண்ணும், மூளை கெட்டு போச்சுன்னு சொல்லும், மென்டல்னு சொல்லும், அப்பா மேல இம்மி அளவு கூட உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நிறைய தடை வரும், பயந்துடக்கூடாது, பலகீனமானவர் ஆயிடக்கூடாது. இதனால அது வரதான் செய்யும். பாலப்படாதீங்க நடத்துறது பாபா, எந்த மனுஷனும் நடத்தல. ஒரு ஊர்ல பார்த்தா சென்டர்ல ஒரு சிஸ்டர் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க, அங்க சென்டரே இருக்க கூடாது. அந்த இந்த பிரம்மகுமாரி ஞானத்தை கேட்டுதான் என் பொண்டாட்டி இப்படி மாறிட்டா, தூய்மை தூய்மைன்ட்டு தூய்மையிலே போயிட்டா அப்படின்னு கடுப்பான ஒரு கணவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பைத்தியத்தை பிடிச்சி அதுக்கு நல்ல நாமம் எல்லாம் போட்டு முகத்தையே அகோரமாக்கி யாருமே இல்லாதப்ப அந்த சிஸ்டர் மட்டும் சென்டர்ல இருக்கும்போது அனுப்புறாரு. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அவங்க பார்த்த உடனே இல்லையா. சோ இந்த மாதிரி மாய பல விதமான தடை ஏற்படுத்தும், பயந்துடக்கூடாது. என்ன ஆகும், உன்னால என்ன பண்ண முடியும், பண்ணிக்கோ. பாபா சொல்ற ஒரு அண்ணன் வந்து நீ போனா பொண்ணு போட்டுருவேன்ட்டு ஒரு தங்கச்சிட்ட சொன்னாங்களாம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னாக உனக்காக எல்லாம் எங்க அப்பா கொடுக்குற ஆசையை என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். சோ கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த தைரியம் வருதுன்றது. அதான் பாபா சொல்ற தைரியம் இருக்கணும். பாபாவை தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய தைரியம் தான். ஏதோ ஒரு மிகப்பெரிய துக்கம் வரும்போது டக்குன்னு பாபா கிட்ட புத்தி இணைய மாட்டேங்குது, ஏன் இணைய மாட்டேங்குது. அந்த அந்த துக்கம் விஷயத்த பத்தி நினைக்காம இருக்க உங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. துக்கமான விஷயத்த மனசு அசப்படுறதுதான் பலகீனம்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால நோய், பிசினஸ்ல வர நஷ்டம், உறவுகள் கொடுக்கற டார்ச்சர், எதையுமே புத்தியில எடுத்துட்டு வராதிங்க, பலகீனமானவர் ஆயிடாதீங்க. ஒரு பாபா ஒரு பாபா ஒரு பாபா அவர் போதையில மூழ்கிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான மம்மாவின் வெகு காலத்துக்கு பிறகு தேடி கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மீகன் முக்கிய சாரம், பாபா நமக்கு எந்த முதல் தரமான ஆன்மீக யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த ஆன்மீக யாத்திரையிலே மூழ்கி இருக்கணும், மூணாவது கண்ணு திறந்திருக்கணும், எந்த விதமான பாவக்காரியமும் செய்யப்படாது. சோ மெயின் ஸ்ட்ரீம் என்ன, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து முழு உலகத்தையும் மறக்கணும். ஒருபோதும் மாயின் புயல்ல சிக்கி பலகீனமானவரா சந்தேகபக்தி உடையவரா ஆகிடாதீங்க. எந்த விஷயத்திலும் குழப்பமே இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். ஒரு தடவை ரெண்டு தடவை எத்தனை தடவை பாக்குறோம், பிரச்சனை வருதானா எல்லாமே நமக்கு சாதகமாகுது. அப்ப என்ன அர்த்தம், பாபா இருக்காரு கூடவே இருக்காரு தெரியுது, ஏன் குழம்புறீங்க. குழப்பம் அடையக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெளிந்த நீரோடைய மாதிரி உங்க புத்தி இருக்கும், சந்தேகபக்தி வந்துடக்கூடாது. வரதானம் அப்படி ஸ்லைட்டா குழம்புனாலும் டக்குனு பாபா கிட்ட வழி கேள, மனிதர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் குழப்பிடுவாங்க. வரதானம் உணர்தல் மூலம் பலமற்ற நிலையிலிருந்து சக்திசாலி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்கள். ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் மூலம் பலமற்ற நிலையிலிருந்து சக்திசாலி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்க. அதுக்கு விளக்கம், மனித வாழ்க்கையின் மனித தன்மை ஆத்மாவின் ஆதாரத்துல இருக்குது. நான் எப்படிப்பட்ட ஆத்மா, நான் என்னவா இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்ந்துட்டீங்கன்னா சுய தர்மமாகிய அமைதி நிலைத்து விடும். நான் சிரேஷ்ட ஆத்மா, சர்வ சக்திவானின் குழந்தை அப்படிங்கறதுடைய உணர்வு பலமற்ற நிலையிலிருந்து சக்திசாலி ஆக்கிடுது. அந்த மாதிரி சக்திசாலி ஆத்மா அல்லது மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா அந்த மாதிரி சக்திசாலியான ஆத்மா அல்லது மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா என்ன விரும்புறாரோ எப்படி விரும்புறாரோ அதை நடைமுறையில செய்ய முடியும். ஸ்லோகன், யாரு மனசுனால மகாதானியா இருக்கிறாங்களோ அவங்க ஒருபொழுதும் சங்கல்பங்களுக்கு வசமாக முடியாது. சரி, வரதானம் பாருங்க. நீங்க யாருன்னு உணர்ந்துட்டா அமைதியில நிலைச்சிருங்க, சக்தி நிறைந்த நிலை வந்துடும். நீங்க யாருன்றதுல உள்ள குழப்பம்தான் அமைதியை கழிக்கிறது. ஐந்து விகாரத்துக்கும் ஒரே ஆப்போசிட் அமைதி. காமம் வந்தாலும் அமைதி போயிடும், கோபம் வந்தாலும் அமைதி போயிடும், பற்று வந்தாலும் அமைதி போயிடும், பேராசம் வந்தாலும் அமைதி போயிடும், அகங்காரம் வந்தாலும் அமைதி போயிடும், தூக்கம் போயிடும். ஏன் ஒரு அழகான பொண்ணை பார்க்கும்போது மனம் சஞ்சலம் அடையுது? ஏன் சஞ்சலம் அடையுது? உங்களை ஒரு ஆண் நினைக்கிறீங்க சஞ்சலம் அடையுது, அல்லது ஒரு பொண்ணு நினைக்கிறீங்க சஞ்சலம் அடையுது. எப்ப சஞ்சலம் அடையாம அமைதியாகும்? ஆத்மா, தூய்மையான ஆத்மா, அமைதியான ஆத்மா அப்படிங்கறத உணர்ந்தாலே அமைதி நிலைச்சிடும். ஆத்மா எந்த நிலையில இருக்குதுன்றதுடைய ஆதாரத்துலதான் உங்களுடைய மனித தன்மை, உங்க வாழ்க்கையே இருக்கு. எப்படிப்பட்ட ஆத்மாவா உங்களை உணர்றீங்க அதை பொறுத்துதான் இருக்குது அமைதியா இருக்கிறது. அகங்கார வசப்பட்ட ஆத்மா அமைதியா இருக்காது, காம வசப்பட்ட ஆத்மா அமைதியா இருக்காது, கோப வசப்பட்ட ஆத்மா அமைதியா இருக்காது. அப்ப என்ன மாதிரி ஆத்மா அமைதியா இருக்கும், என்ன மாதிரி ஆத்மான்ற நினைவுல இருந்தா அமைதி வரும்? நான் சிரேஷ்ட ஆத்மா, மிக உயர்ந்த ஆத்மா, சர்வசக்திவானுடைய குழந்தைன்னா எனக்கு என்ன ஆகும்? சிவ புத்திரன்னா இந்த இது உங்களுக்கு உணர்வு பூர்வமா நிரந்தரமா ஞாபகம் இருந்தா என்னை விட உயர்ந்தவன் யாருமே கிடையாது. சர்வசக்திவானுடைய நெருக்கமான குழந்தைன்னா அப்படின்ற அந்த ஞாபகமும் உணர்வும் பலமற்ற நிலையில இருந்து அப்படி பலமான சக்திசாலியா உங்களை ஆக்கிடுது. அப்ப என்ன ஆகும்? அப்படி இருந்தா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா இல்லையா, நான் உயர்ந்த ஆத்மா, நான் சர்வசக்திவான் ஆத்மா, இந்த நினைவில் இருக்கிற சர்வசக்திவான் ஆத்மா என்ன விரும்பினாலும், எப்படி விரும்பினாலும், எப்ப விரும்பினாலும் அதை உடனடியா செய்ய முடியும். நான் சாதாரண ஆத்மா இல்ல, நான் சாதாரண ஆத்மா இல்ல, ஸ்ரீ நாராயணன் பல பேரை வீழ்த்திய காமத்தையே நான் வீழ்த்துவேன், பல பாபா குழந்தைங்களை வீழ்த்திய கோபத்தையே நான் வீழ்த்துவேன். ஏன்னா நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன், பிராமணன்னா உயர்ந்தவங்க தான், பட் எல்லா பிராமணர்களும் ஐந்து விகாரத்தை முழுவதும் விடுவது கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் தான் விடுவாங்க. அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நான் அப்படின்ற எண்ணம் இருக்கிற குழந்தை எந்த நொடி வேணாலும் எப்படிப்பட்ட மாயாவையும் ஒரு வினாடி தூள் தூளா ஆக்கிடும். எந்த மாதிரி நிலையை உருவாக்கணும் நினைச்சாலும் உடனடியா அவங்களால உருவாக்க முடியும் இல்லையா? துக்கத்தின் உச்சத்துல இருக்கிற சூழ்நிலையிலும் சுகமா இருக்க முடியும், தன்னுடைய அனைத்தையும் இழந்து கிடக்கிற நிலையிலும் சுகமா இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், கார் ஆக்சிடென்ட் அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கார் ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாருமே ஸ்பாட் அவுட் நம்ம கூட வந்த அத்தனை குடும்பத்தினரும். உங்களுக்கும் கை கால் போச்சு. அந்த நிலையிலும் பேரானந்தத்தை உங்களால அனுபவம் பண்ண முடியும். எப்ப நான் யாரோட குழந்தைன்னு ஞாபகம் இருந்தா இல்லையா, என்ன மாதிரி உயர்ந்தவர் யாரும் இல்லைன்றது ஞாபகம் இருந்தா. சோ கர்ம கணக்கு முடியுது, இல்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது, எல்லாத்துக்கும் மேல பாபா கூட இருக்காரு, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு இருந்தா அந்த நேரத்திலேயே நீங்க சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். இத நடைமுறையில செய்ய முடியும். ஸ்லோகன், யாரு மனசால மகாதானியா இருக்கிறாங்களோ அவங்க ஒருபொழுதும் எண்ணங்களின் வசமாக மாட்டாங்க. மகாதானி ஆத்மா யாரு? எல்லோரும் நல்லா இருக்கணும் சுப விருப்பத்தையே வச்சிட்டு இருக்கிறவங்க, சுபமான எண்ணங்களே எழுப்பிட்டு இருக்கிறவங்க, அதுலயே பிஸியா இருக்கிறவங்க. மகாதானியா இடைவிடாத தானம் பண்றவங்க, ஒரு நொடி கூட ஓய்வில்லாம வாயுமண்டலத்துக்கு, மனிதர்களுக்கு, இயற்கைக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது, தூய்மை அதிர்வலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது, உயர்ந்த விருப்பங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கிற வீணான எண்ணம் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பாபா பாத்துக்குவாரு, பாபா பாத்துக்குவாரு அப்படின்னு ஜாலியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கொடுக்கறத தடுக்கிறதுக்காக அது வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அத பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் மகாதானி கொடுத்துக்கிட்டே இருப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது நிரந்தர யாகம் அணையவே கூடாது, இந்த யோகம் அணையவே கூடாது, தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் பாபாவுடைய நினைவு. அப்படி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம அப்ப நமக்கு இது தெரியும், இந்த ஞானஸ்வரூபம், நான் பாபா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நினைக்கிறத மறக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வரும், நான் அலர்ட்டா இருக்கிறேன், அலட்சியமா இருக்க மாட்டேன், அது இருந்துகிட்டே இருக்கணும். ஆமே நன்மையிலதான் முடியும், எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவோம். எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் நான் திருப்பி துக்கம் கொடுக்க மாட்டோம். இத ஒரு தாரக மந்திரமாவே பயன்படுத்தணும். இது பாத்தீங்கன்னா இதுக்கு உதாரணம் வந்து, அதாவது பாத்தீங்கன்னா வரதானமும் ஸ்லோகனும் அப்படியே இணைஞ்சு ஒரே மாதிரி தொடர்போட இருக்கு இல்லையா. என்ன விரும்பினாலும் அதை நடைமுறையில செய்ய முடியும் எந்த சூழ்நிலையிலும். அதே மாதிரி அவங்களுக்கு வீண் எண்ணமே வராது, வர முடியாது. இது எப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, அந்த நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சாதகமாகவே எல்லாம் அமையிறது, நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதை பத்தியுமே கவலையே பட மாட்டீங்க. சங்கல்பங்களின் வசமாக முடியாது, எல்லாமே எனக்கு சாதகமாக தான் முடியும், அது இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப வீண் எண்ணங்களே வர வாய்ப்பே கிடையாது. அதன் வசமாக மாட்டாங்க, ஏன்னா நான் மகாதானியா இருக்கிறது அதுக்கு பிடிக்கல, நாராயணன் ஆகிறது பிடிக்கல, அதோடைய வேலை தடை ஏற்படுத்துறதுதான். ஆனா அது ஒரு சீரியஸா எடுத்துக்கூடாது, தள்ளி போட்டு நம்ம வீட்டுக்கு நல்ல எண்ணங்களே உருவாக்கணும், அதுலதான் எல்லாமே இருக்கு. ஓம் சாந்தி, லவ் யூ பாபா, தேங்க்யூ பாபா. முதலிர விஷன் பாபா என்ன சொல்றாரு, ஆன்மீக யாத்திரையில இருக்கிறீங்க குழந்தைங்களே, வீட்டுக்கு போகணும், இது சாதாரண யாத்திரை கிடையாது, உண்மையான ஒரே யாத்திரை, மற்றதெல்லாம் பொய்யான யாத்திரை. மற்ற யாத்திரை கத்துக் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா இதை சிவபாபா மட்டும்தான் கத்துக் கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்க மனநிலையை செக் பண்ண சொல்றாரு, குஷி குஷியா இருக்கிறேன்னா, என்ன மாதிரி சௌபாக்கியசாலி யாருமே இல்லைன்னு அந்த புரிதல் தொடர்ந்து இருக்குதா, உங்களுடைய வார்த்தையில அது வெளிப்படுதா, முழு ஆஸ்தி அடைஞ்சிட்டனா, எவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு பாவத்தை எரிச்சிருக்கிறேன், கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. சோ இதுதான் யோகா பிராக்டிஸ் இன்னைக்கு இல்லையா. சோ இந்த கேள்வி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முதல்ல எடுத்து இந்த கேள்வி பதில கேட்ட ஒரு ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருங்க. மனநிலை நல்லா இருக்கு, அப்படி இல்லைன்னா என்ன தப்பு பண்றேன், எதுல என்னுடைய நேரம் வேஸ்ட் ஆகுது, அதை கட் பண்ணுங்க. சன்னியாசிகள் பிரம்மத்தை கடவுள் நினைச்சிட்டு நானே பிரம்மம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். மனிதர்கள் சொல்றது எல்லாமே பொய்யதான். மனிதர்கள் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க, அவங்களுக்கு புகழ் வந்துருது. இந்த நாடகத்துல இப்படி பதிவாகி இருக்குது. இப்ப பாபத்தோட இப்ப நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போன குழந்தை வழிகாட்டியாகி உன்னை கூடவே அழிச்சிட்டு போறதுக்கு நான் வந்திருக்கிறேன், அரை கல்பமா என்னை இதுக்காக தான் நீ கூப்பிட்ட, அதனால நான் உங்களுக்கு இப்ப ஞானம் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நான் உங்களுடைய அப்பான்ற நம்பிக்கை இருக்கணும். மெயினா பாபா இன்னைக்கு சொல்றது அதுதான், நம்பிக்கை. பைபிள்ல விசுவாசம் விசுவாசம் சொல்ற நம்பிக்கை இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது துக்கதாமம். இங்க எதுக்கு புத்தி இணையணும்? இந்த அழுக்கான உலகம் எதுக்கு? நமக்கு சொர்க்கம் வரப்போகுது இல்ல, புத்தம் புது உலகம் இல்ல, சோ அங்க வரணும். மற்றபடி இந்த நரகத்துல இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கும் போறது இல்ல, ஜோதியோட ஜோதியா கலக்கிறதும் கிடையாது. அப்படி கலந்துச்சுன்னா ஆத்மா அழிவற்றதுன்னு சொன்னது தப்பாயிடுமே. சோ எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய நடிப்பு இருக்குது. இங்க வந்து நடிச்சுதான் ஆகணும். பரமாத்மாவுக்குமே நடிப்பு இருக்கு. அதிகமா நடிக்கிறது ஆத்மாக்கள், அதுலயே அதிகமா நடிக்கிறது தேவாத்மாக்கள். சத்தியுக திரேதாயுகத்துல பாபாவுக்கு எந்த நடிப்பும் கிடையாது, ஏன்னா நடிப்புக்கான அவசியமும் கிடையாது. இந்த கலியுக இறுதி சங்கமயத்துலதான் பக்தர்களுக்கும் காட்சி காட்டி குஷி படுத்துறாரு, நம்ம பாபா குழந்தைங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து குஷி படுத்துறாரு. ஞானத்தை தாரணை செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்க தான் ருத்ர மாலையில வர்றோம். பாபா சார், நாம ஆன்மீக யாத்திரையில இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லறத்துல இருந்தாலும் நினைவை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. பாபாவோட இனிமையான பொருள் எதுவுமே கிடையாது, இனிமையான நபர் எதுவும் கிடையாது. அவரை நினைச்சு நினைச்சு குஷி அடையுங்க. கீதையில கூட மன்மனாபவ இருக்குது, அதை கத்துக் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு கல்பத்திலயும் நான் வர்றேன். வந்து சொல்றது என்னது, குழந்தை பழைய உலகத்தை ஃபுல்லா மறந்துடு. தேக உணர்வு ஃபுல்லா மறந்துடு. என்ன டவுட்னால என்கிட்ட கேட்டு ஸ்ரீமத் படி நட. பழைய உலகம் ஞாபகமே இருக்கக்கூடாது. இந்த சிருஷ்டி மரத்தை புரிஞ்சுக்கிறது தான் நாடகத்தை புரிஞ்சுக்கிறது. மனிதர்களுக்கு தான் பகவான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். பகவானின் மகா வாக்கியம் கீதையில தான் இருக்குது. அதை எழுதுனது ஒண்ணும் வியாசர் கிடையாது, சரி வியாச பகவான் கிடையாது, கிருஷ்ணரும் ஒன்னும் சொல்ல கிடையாது. இப்பதான் பாபா எழுதுறாரு. அது பிற்காலத்துல வெளிப்படுது, ஆனா இப்ப வந்து அது அழிஞ்சிடும். ஒவ்வொரு கல்பத்திலயும் என்ன பக்தி மார்க்கத்தின் கீதை உருவாச்சோ அதே தான் மறுபடியும் துல்லியமா உருவாக்குவாங்க. அதே மாதிரி யார் லட்சுமி நாராயணனா முந்தைய கல்பத்துல இருந்தாங்களோ அவங்களேதான் மறுபடியும் ஆவாங்க. பாபாவை நாம ஒவ்வொரு கல்பமும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். பாபா நம்மள ராஜாக்களுக்கு எல்லாம் மேலான சத்யுக ராஜாவாக்குவாரு, தவிர துவாபர யுக ராஜாவாக்க மாட்டாரு. அடுத்தது பாபா சொல்றாரு, எந்த அளவுக்கு பாபா நினைவுல இருக்கிற முயற்சி பண்ணுவீங்களோ, ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவீங்களோ, அந்த அளவுக்கு பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைவீங்க. பாபா நம்மள தனக்கு சமமா பகவான் பகவதி ஆக்குறாரு. உண்மையிலே தேவதைகள் பகவான் பகவதி கிடையாது. தேவதைகள்னு சொல்லணும், பக்தி மார்க்கத்துல அப்படி சொல்லிட்டாங்க. இறைவனுடைய குழந்தைய பகவான் சொல்லிட்டாங்க, பகவான் பகவதின்னு சொல்லிட்டாங்க. குடும்பத்துல இருந்தாலும் சக்கரத்தை சுவதர்ஷ்ண சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கணும். நான் நாராயணன் நான் நாராயணன் புரிஞ்சுக்கணும். மத்தவங்களால இத புரிஞ்சுக்க முடியாது. பாபா தான் வந்து இந்த படங்களை உருவாக்க வச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா சிருஷ்டி மரத்தின் கீழே உட்காந்து தவம் பண்றாங்க மம்மா, அவங்கதான் எல்லாருடைய மனவாசைகளும் நிறைவேற்றுறாங்க. அதாவது துக்கம்னா என்னன்னே தெரியாத உலகத்தின் அதிபதி ஆக்குறாங்க இந்த ஞானத்தை பொறுத்து. நாம பிராமண தர்மம் எழுதுனா கவர்மெண்ட்ல இந்துன்னு எழுதிக்கிறாங்க. ஏன்னா பிராமணன்றது மதத்துல வரல, ஜாதியில வந்துருது. அதே மாதிரி தேவதா தர்மம்ன்றதே மறந்துட்டாங்க. இப்ப அதை நாம ஸ்தாபனை பண்றோம். அங்க ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே பீதாம்பரத்தோட இருப்பாங்க. பாபா ஆஸ்தி கொடுக்கிறாருன்றதும் இந்த மரண உலகம் அழியணுங்கிறதும் உங்க புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும். அப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சம்பூர்ண நிர்வீகாரி ஆவீங்க. அப்ப அப்பாவுடைய நினைவு தொடர்ந்து இருக்கிறதா தன்னை ஃபுல்லா அர்ப்பணிக்கிறதுன்னு இருக்கும். பாபாவுடைய நினைவு ஃபுல்லா இருந்தாலே நீங்க புண்ணியம் ஆயிடுங்க. சோ மகா புண்ணிய காரியம் என்ன, அது பாபா நினைவுல இருக்கிறது. சோ இத புரிஞ்சிடுச்சு, ஆத்மா தூய்மை ஆயிடுச்சு அப்பா நினைவு மூலமானா மற்றது இத புரிய வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இவருடைய திருஷ்டி கொடுத்தாலே இந்த ஞானம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு எழுதுறாங்க. பாபா சொல்ற பிரஜைகளை உருவாக்குறது ரொம்ப ஈஸியான உங்களுக்கு சமமான வாரிசு குழந்தைய உருவாக்குறதுக்கு தான் அதிக முயற்சி செய்யணும். ரெண்டு பேருமே தேவைதான், ஆனா இங்க உழைக்கணும். உழைப்பு இல்லாம எந்த ராஜ்யமும் கிடைக்காது. மாயை வென்றவர் ஆகணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா மாயை கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும், அப்பா கிட்ட இருந்து நீங்க சக்தி இன்னும் போதிய அளவு அடையலன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல பக்கா யோகா பண்ணி சக்தி அடையுங்க, உழைப்பு செய்யுங்க. ஒரு ஒரு அடியிலும் அப்பா கிட்ட வழி கேளுங்க. மாயை சந்தேகத்தை ஏற்படுத்த வீண் எண்ணங்களை எடுத்துட்டு வர, விகார எண்ணங்களை எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட வந்து புத்தியை சுஞ்சிக்கிறதுக்கு பல விதத்துல முயற்சி செய்யும், துக்கம் கூட கொடுக்கும். இவங்க என்ன இப்ப மென்டல் ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லும். இந்த மாதிரி நோய் இவங்களுக்கு வந்ததே இல்ல, பிரம்மகுமாரி போனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பல விதமான தடை வரும். ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பலகீனமானவர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பலகீனமானவர் ஆக கூடாது. இது கர்ம கணக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு குஷி குஷியா சரீரத்தின் கர்ம கணக்கு முடிக்கணும். வரதானத்துல பாபா சார், நான் உயர்ந்த ஆத்மா சர்வசக்தி மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சர்வசக்திவான் சிவபாபாவுடைய குழந்தைண்ணா அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பலமற்ற நிலையில இருந்து ஒரு வினாடியில சக்திசாலி ஆயிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க என்ன நினைச்சாலும் எப்ப நினைச்சாலும் எப்படி நினைச்சாலும் கரெக்டா உடனடியா அதை செயல்படுத்த முடியும். எப்ப நான் யாரோட குழந்தை யாரோட குழந்தை அது இருந்துகிட்டே இருக்கும். நடுவுல வீண் எண்ணமே வரவிடக்கூடாது. கூடவே தானம் மந்த சக்தி கொடுக்குறது. அந்த ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, யாரு மனதால மகாதானியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் சங்கல்பங்களும் வசமாகவே முடியாதுன்ற. அப்படின்னா மந்தா சக்தியின் மூலமாக வாயுமண்டலத்தை தூய்மையா ஆக்குறதுல சதா பிஸியா இருக்கிறோம். அதுதான் மகாதானி. தேவிடாது இந்த தானம் கொடுக்கறவங்க முன்னாடி வரக்கூடிய எந்த விதமான எண்ணமும் அவங்கள தன்வயப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வேற ஒரு ரேஞ்சில இருக்கிறாங்க. என்ன ரேஞ்ச், உலகத்துக்கே சக்தி கொடுக்கற ரேஞ்ச். நான் உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா இதுக்கு தடை வரும் அப்படின்னு தெரியறதுனால எந்த எண்ணமும் அவங்கள தடுக்க முடியாது, அவங்க புத்திய கெடுக்க முடியாது. ஏன்னா தூய்மையான அதிர்வலைகளை பரப்புறதுல அவங்க பிஸியா இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்பா. தேங்க்யூ பாப்பா.